அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. ஒரு விளங்க உயிர் விளங்க, உணர்ச்சி அது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவு பெரும் தாயாம். மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படு பரம் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. அருட்பெரும் ஜோதி அபயம் அபயம். ஞாயிற்றுக்கிழமை 2018 செப்டம்பர் மாதம் 23 வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மனேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார ஞாயிறு நிகழ்வில் பெங்களூரிலிருந்து தயவு திரு ஆனந்த பாரதி அவர்கள் நம்மிடையே கலந்து கொண்டுள்ளார்கள். ஐயா அவர்கள் இன்று ஒளிவில் ஒடுக்கம் உணர்த்தும் இல்லறம் என்ற தலைப்பில் நம்மிடையே பேச உள்ளார்கள். ஆனந்த பாரதி ஒரு சில தினங்களுக்கு முன்பாக புதிதாக திருமணமானவர். தனலட்சுமி அம்மாவை திருமணம் செய்துள்ளார்கள். அவர்களுக்கு வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனந்த பாரதி ஐயா வருக வருக, வந்தனம்.
ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. உங்களுக்கும் உங்களுடைய பிரார்த்தனை மற்றும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.
நன்றி. தற்போது ஜெயராஜ் ஐயா அருட்பாக்களை படித்து நிகழ்ச்சியை தொடங்குவார்கள்.
அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. ஐயா தயவு திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களுக்கு வணக்கம், வந்தனம். ஆதி அந்தம் தோற்றாத அருட்பெரும் ஜோதியனே, அம்மே என் அப்பா, என் ஐயா, என் அரசே, ஓதி எந்த வகையாலும் உணர்ந்து கொள கரிதாய், உள்ளபடி இயற்கையிலேயே உள்ள ஒரு பொருளே, ஊதியம் தந்தனை ஆட்கொண்டு கொள்ளிடத்தும் புறத்தும் ஓவாமல் விளங்குகின்ற உடையவனே, இந்த சாதி இந்த மதம் எனும் வாய்ச்சளக்கையெல்லாம் தவிர்க்க சத்தியனே உணர்கின்றேன் சத்திய தெள்ளமுதே. அனந்தமறை ஆகமங்கள் அளப்பரிய சிவமே, அம்மே என் அப்பா, என் ஐயா, என் அரசே, மனந்தருவாதனை தவிர்த்தோர் அறிவினில் ஓர் அறிவார், பயங்குகின்ற குருவே என் வாட்டமெல்லாம் தவிர்த்தே, இனந்தழிவு என் உளத்தே இருந்து ஈரில் கலந்து என் எண்ணமெல்லாம் தழித்தழித்த என்னிருமை பதியே, சினந்தவித்து என் உலகமும் ஒரு சன்மார்க்கம் அடைந்தே, சிறப்புறவை தருகின்ற சித்த சிகாமணியே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நன்றி ஜெயராஜய்யா. ஆனந்த பாரதி ஐயா அவர்கள் இதற்கு முன்பே ஒளிவெடுக்கம் பற்றிய ஒரு அறிமுக உரை நம்மிடையே தந்துள்ளார்கள். இருந்தாலும் அதை பற்றி அடுத்த கட்டமாக ஒளிவுளுடுக்கம் உணர்த்தும் இல்லறம் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்து நம்மிடையே இன்று பேச உள்ளார்கள். ஐயா அவர்களை மீண்டும் ஒரு முறை வந்தனம் கூறி வரவேற்று பேசுமாறு அழைக்கின்றோம். ஐயா.
ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, திருவரு பிரகாச வள்ளலார் திவ்ய திருவழிகளே, சரணம் சரணம் சரணம். எல்லா உயிர்களும் இன்பத்து வாழ்க. கேய் குற்றம் தாய் பொறுத்து ஏடா வருகன செப்புவல், இந்த நாய்க்குற்றம் நீ பொறுத்தல் வேண்டும். நவீன் மதியின் தேய் குற்றம் மாற்றும் திருவுச்சி நாதந்தன் தேவி, அன்பர் வாய்க்குற்றம் நீக்கும் மயிலே வடிவுடை மாணிக்கமே. ஐயா எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே என்னையும் பேசுவதற்கு இங்கே பணித்த திருவருளுக்கும் திரு தெய்வத்திரு பிரசன்னா ஐயா அவர்களுக்கும் அவர்களோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த யூனிவர்சல் வள்ளலார் மிஷன் தொடர்ந்து பல ஆண்டுகாலமாக என்றுதான் சொல்ல வேண்டும், ஏனென்று சொன்னால் இந்த மாத நிகழ்வை பல ஆண்டுகளாக தொடர்ந்து நீங்கள் நடத்தி வருகின்றீர்கள். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருகிறது. அதே நேரத்துல முக்கியமான பல அன்பர்களுடைய முக்கியமான பல அறிஞர்களுடைய பேச்சுக்களையும் நீங்கள் தொடர்ந்து இங்கே கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். அது மிகுந்த மகிழ்ச்சியை எங்களுக்கு தருகின்றது. அந்த வகையிலே இந்த வாரம் வந்து ஐயா அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பேசினார்கள், ஒழுங்கடுக்கம் பற்றி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பார்க்கும்போது இந்த அவங்க கேட்ட அந்த நேரத்துல மிகச்சரியாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒழுங்கடுக்கம் தினமும் ஒழுங்கடுக்கத்தை நாம வாட்ஸ்அப் மூலமாக தினமும் ஒரு பாடலுக்கு விளக்கத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த அன்பர்களும் அதை வாய்ப்பிருக்கின்றவர்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையில் இப்பொழுது வாதனை மாண்டார் தன்மை என்கின்ற அதிகாரம் இங்கே இந்த முறை இப்பொழுது விளக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. வாதனை மாண்டார் தன்மை என்கின்ற அதிகாரம் முழுக்கவே ஒரு 9 பாட்டுகள் அந்த அதிகாரத்தில் இருக்கின்றன. இந்த 9 பாடல்களும் இல்லறத்தை பற்றி, இல்லறத்திலே ஞான நெறியிலே இருக்கின்றவர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு பாடல். அதனாலே நான் வாதனை மாண்டார் தன்மை என்று நான் அந்த தலைப்பு கொடுத்தால் அது அவ்வளவாக ஒரு விளக்கமாக இருக்காது அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் நான் அது ஒழுங்கொடுக்கம் உணர்த்தும் இல்லறம் என்ற தலைப்பை நான் அங்கே கொடுத்தேன். எனவே அந்த வாதனை மாண்டார் தன்மையிலே முக்கியமான ஒரு 3 கருத்துக்களை அங்கே, அந்த கருத்துக்களை வலு சேர்க்கின்ற வகையிலே அந்த பாடல்களை சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் குறிப்பிடுகின்றார். அதே போல அதற்கு முன்பும் அருளாக்கை தன்மை என்கின்ற அந்த 8வது அதிகாரத்திலேயும் 2-3 பாடல்கள் அந்த வகையிலே அமைந்திருக்கின்றன. இல்லற ஞானத்தை பற்றி, இல்லறத்தில் இருக்கின்றவர்கள் ஞானம் பெற்று அவர்கள் சித்தி முத்தியை அடைய முடியும் என்பதை பற்றியும் இந்த உழுவிலொடுக்கத்திலே குறிப்பிடுகின்றார்கள். எனவே நாம் எல்லோரும் இல்லற நெறியிலே ஈடுபட்டிருக்கின்றவர்கள் ஆதனினாலே அந்த இன்றைக்கு சன்மார்க்கத்துக்கு வருவதற்கும் பொதுவாக ஆன்மீகத்திலே வருவதற்கும் அந்த ஆன்மீகத்திலே வந்து செயல்படுவதற்கும் பல பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கின்றது. பொதுவாக சன்மார்க்கத்திலே கொஞ்சம் தெரிந்தவர்கள், அரிச்சு வடித்திருந்தவர்களுக்கு அந்த பயம் இருப்பதில்லை. ஆனால் பொதுவாக வெளியிலே இப்பொழுது நாங்கள் இப்படி இருக்கின்றோம், நாங்கள் சைவ உணவு நெறியாளர்களாக இருக்கின்றோம், நாங்கள் இப்படி திருவருட்பா முதலிய ஞான நூல்களை படிக்கின்றோம், இல்லறத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் எல்லோரும் பயப்படுகின்றார்கள். ஏதோ வந்து இந்த இல்லறத்தை நேர்த்து இந்த நெறி நம்மை துறவரத்துக்கு அழைத்து கொண்டு போய்விடும், நம்முடைய சுற்றத்தாழ் முதலியோருடைய தொடர்பை எல்லாம் இது விட்டுவிட செய்துவிடும், நாம் இயல்பாக இருக்க முடியாது என்பது போல ஒரு பயம் இந்த ஞான நெறியிலே ஈடுபட வேண்டும் என்று எண்ணமுடையவர்களுக்கு மற்றவர்களாலே ஏற்படுத்தப்படுகின்றது. அவர்கள் உண்மையாகவே அந்த ஞான நெறியிலே இருக்கின்றவர்கள் உண்மையாகவே அவர்கள் ஒரு ஆர்வமோடுதான் வருகின்றார்கள். ஆனால் அந்த ஆர்வத்தை வெளி உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஏதோ காரணங்களை சொல்லி அதை தடைபடுத்தி விடுகின்றார்கள். உண்மையாக அது அப்படி அல்ல. ஏனென்று சொன்னால் இல்லறம் என்பது மிக உயர்ந்த, மிக பெரிய தர்மமாக இருக்கின்றது. அந்த தர்மத்தை ஆதியிலிருந்து திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் பெருமானும் இல்லற தர்மத்தை கடைபிடித்தவர்கள். அப்படி அந்த திருக்குறள் முதலே அதற்கு முன்றிருக்கக்கூடிய நமக்கு தமிழர்களுக்கு மிக தொன்மையான பழைய நூல் தொல்காப்பியம். தொல்காப்பிய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா சமயங்களும் எல்லா நூல்களும் இல்லற நெறியை மிகவும் ஒரு முக்கியமான தர்மமாகத்தான் சொல்லி வந்திருக்கின்றன. நான் இப்பொழுது இந்த உரையை இங்கு தொடங்க எண்ணுகிறேன். இந்த உரையை நான் 3 பகுதியாக நான் பிரித்துக் கொள்கின்றேன். அது கேட்பவர்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். முதற் பகுதியிலே இல்லை, ஏன் இதை இதற்குரிய இதை இதை நான் ஒரு முன்னோட்டமாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஒழிவிலொடுக்கம் உணர்த்துகிற இல்லறம் என்கின்ற கருத்தை உணர்ந்து கொள்வதற்கு முன்பு திருக்குறளையும் நான் இரண்டு ஞானிகளுடைய அந்த வாக்குகளை நான் எடுத்துக்கொள்கிறேன். இரண்டு இரண்டு ஞானிகள் என்று சொன்னால், நமக்கு முதன்மையானவர் திருவள்ளுவர், அதை போல நமக்கு முதன்மையானவர் திருவிற்பிரகாச வள்ளலாம். இந்த இரண்டு பேருடைய வாக்கையும் நான் எடுத்துக்கொண்டு இந்த இரண்டு ஞான அருளாளர்களுடைய வாக்கிலிருந்து இல்லறத்தினுடைய இல்லறத்தை எவ்வளவு சிறப்பாக அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தை நாம் உணர்ந்து கொண்டால், இந்த கருத்தை அடிவற்றித்தான் இப்பொழுது திருவள்ளுவர் முதற்கன் இதை சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக திருவள்ளுவருக்கு அடுத்ததாக கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு பிறகு சீர்காழி தன்னுடைய வள்ளலால் ஒருவிலொடுக்கத்தை அவர் எழுதியிருக்கின்றார். அதற்கு பிறகு 500 ஆண்டுகளுக்கு பிறகு வள்ளல் பெருமான் வந்து அந்த திருவுருட்பா முதலிய உபயநடை பகுதி முதலிய ஞான அருளிச்சேர்களை தந்திருக்கின்றார். இந்த மூன்று பேரும் கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் இருந்தே இந்த விஷயத்தை சொல்லுகின்றார்கள். திருவள்ளுவர் சொல்லுவதும் சரி, சீர்காழி தன்னுடைய வள்ளலார் சொல்வதும் சரி, வள்ளலார் சொல்வதும் சரி, இந்த மூன்றையும் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நோட்டத்தோடு நாம் அதை பார்ப்போம் என்று சொன்னார். இந்த மூன்றும் இந்த மூன்று அருளாளருடைய வாக்கும் ஒரே நேர்கோட்டிலே அமைந்திருப்பதை நம்மாலே பார்க்க முடிகின்றது. முதற்கண் நான் திருக்குறளிலே இருக்கக்கூடிய ஒரு சில திருக்குறள்களை நான் சொல்லி அதற்கு பிறகு வள்ளற்பெருமான் இல்லற நெறியை எவ்வளவு ஆதரிக்கின்றார்கள், வள்ளல் பெருமான் இல்லற நெறிக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கின்றார்கள், அவர்களுடைய வாக்கிலிருந்து அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் என்பதை அடுத்த நிலையிலே சொல்லி நான் அதற்கு பிறகு இந்த ஒடியலுடுக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இல்லறத்தை ஆதரித்து இல்லற நெறியிலே நிற்பது ஞானத்தை அடைவதற்கு தடையல்ல என்கின்ற கருத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அதன்படி இப்போது திருக்குறளிலே இல்லறம் என்கின்ற ஒரு அதிகாரமே நமக்கு இல்லறவியல் என்கின்ற அதிகாரமே இருக்கின்றது. அதிலே மனைமாட்சி, மக்கட்பேறு, வாழ்க்கை துணைநலம் முதலிய பல அதிகாரங்கள் இல்லறவியல் என்கின்ற அதிகாரம் இருக்கிறது. பொதுவாக ஒரு கருத்து என்ன என்று சொன்னால், இல்லறத்தைத்தான் அறம் என்று சொல்லுவார்கள். இல் அறம், அதைத்தான் இல்லறம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். துறவு என்றுதான் குறிப்பிடுவார்களே, துறவறம் என்று குறிப்பிட மாட்டார்கள். திருக்குறளிலேயே துறவு என்பதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. மனைமாட்சி, மக்கட்பேறு, வாழ்க்கை துணை நலம் என்றெல்லாம் அதிகாரம் இருக்கிறது. எனவே அந்த இயலுக்கு இல்லறவியல் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதிகாரத்துக்கு துறவு என்றுதான் பெயர் வைத்திருக்கின்றார்கள். பொதுவாக எப்பொழுதுமே இல்லறம் துறவறம் ஆகிய இந்த இரண்டு நிலைகளை நோக்குகிற போது இல்லறத்தைத்தான் அறம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு, இது புதிதாக யாரும் வலிந்து செல்வதில்லை. ஆதியிலிருந்தே இல்லற தர்மத்தை தான் அறம் தர்மம் என்று நாம் குறிப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய நாம் வணங்கக்கூடிய தெய்வ சுரூபங்களை நாம் பார்த்தாலும் கூட சிவபெருமான் உமாதேவியாரோடு இருக்கின்றார். அதை போல அகத்தியர் முதலிய ஞானிகளும் கூட அவர்களுடைய ரிஷி பத்தினியார்களோடு இருப்பதாக, காலபுஜெண்டர் அகத்தியர் முதலிய அந்த ஞானிகளும் கூட தனியாக இல்லாமல் அவர்கள் அவருடைய ரிஷி பத்தினிகளோடு இருப்பதாகத்தான் நம்முடைய புராணங்கள், வேதங்கள், ஆகமங்கள் எல்லாம் குறிப்பிடுகின்றன. அந்த வகையிலே இல்லறத்தில்தான் அறம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருந்திருக்கிறது. எதற்காக அந்த இல்லறத்தை அறம் என்றவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இல்லற அறம் என்று சொல்லப்படுவது என்ன என்று சொன்னால், தான் தனக்கு என்கின்ற ஒரு நிலை அல்லாமல் நாம் பிறர்க்கு கொடுத்து உதவ வேண்டும். கொடுக்கின்ற வள்ளல் பெருமான் சொல்லுகிறார்கள் இல்லையா, என்பால் வருபவர்க்கு இன்றே ஈகின்றேன் 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 என்றே தென்பால் இருந்தது பாரீர் திரு சிற்றம்பலத்திய திருநட ஜோதி என்று சொல்வது போல, தன்பால் வருகின்றவர்களுக்கும் அல்லது தன்பால் வாராமல் இருந்து அதே நேரத்திலே பல்வேறு சூழ்நிலைகளாலே துன்பப்படுகிறவர்களுக்கும் துயரப்படுகிறவர்களுக்கும் கணவன் மனைவி ஆகிய இந்த இருவரும் இணைந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கருத்தை உணர்த்துவதற்காகத்தான் அந்த இளறம் என்கின்ற அந்த நிலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இங்கே திருவள்ளுவர் நமக்கு குறிப்பிடுகின்றார். இல்லறவியலிலே இல்வாழ்க்கை என்கின்ற ஒரு அதிகாரம், அந்த இல்வாழ்க்கை என்கின்ற அதிகாரத்திலே இல்லறத்திலே இருக்கின்றவர்கள் மற்றவர்களுக்கு துணையாக இருக்கின்றார்கள், அவர்கள் மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இல்லறத்தினுடைய முதன்மையான ஒரு நோக்கம் பரோபகாரம் என்கின்ற ஒன்றுதான். வல்லற்பெருமானவர்கள் சன்மார்க்கத்திலே இரண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று சத்திகாரம், இன்னொன்று பரோபகாரம். சத்திகாரம் என்பது தனக்கு ஒத்த கருத்து உள்ளவர்களோடு கூடியாவது அல்லது தனியாகவாவது இருந்து நாம் இறைவனை பற்றி ஊண்டு நினைக்க வேண்டும். இறைவனுடைய பெருமையும் ஆன்மாக்களுடைய சிறுமையும் அவர்கள் ஊன்றி நினைக்க வேண்டும் என்கின்ற கருத்தை சொல்லுவதுதான் அந்த சத்திகாரத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்து. அதற்கு அடுத்ததாக பரோபகாரத்தை எடுத்துக்கொண்டால், பரோபகாரம் என்று சொல்லப்படுவது உயிர்கள் ஏழு வகையான துன்பத்தை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். அந்த ஏழு வகையான துன்பம் என்ன என்று சொன்னால், முதலிலே கொலை, அடுத்ததாக பசி, தீனி, பயம், பயம், அச்சம், எளிமை, தாகம் முதலாக இந்த ஏழு வகையான துன்பத்தை அவர்கள் அனுபவிக்கின்றனர். அப்பொழுது இந்த ஏழு வகையான துன்பத்தையும் நீக்குவதுதான் பரோபகாரம் என்று அங்கே குறிப்பிடுகின்றார்கள். இங்கே இந்த இல்வாழ்க்கை என்கின்ற இந்த அதிகாரத்திலே திருவள்ளுவர் மிக அழகாக சொல்கின்றார், இல்வாழ்க்கை என்பது என்ன என்று சொன்னால், அவர்கள் இல்வாழ்க்கையை நடத்துகின்றவர்கள் மற்றவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதிலே அவர் ஏழு விதமான பெயர்களை குறிப்பிட்டு நமக்கு குறிப்பிடுகின்றார். துறந்தார்க்கும், இதிலே முழர் குரலாக இந்த குரல் நமக்கு இங்கே வந்திருக்கின்றது. துறந்தார்க்கும், துவாதவர்க்கும், இறந்தார்க்கும் இல்வாழ்க்கை என்பார் துணை என்று குறிப்பிடுகின்றார். அதற்கடுத்து இது இரண்டாவது குரலாக வந்திருக்கு. முதற் குரல், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை என்பது முதற்குரல். அதற்கு அடுத்ததாக இரண்டாவது குரலாக இந்த துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்று வருகின்றது. இந்த முதலிலே இந்த இரண்டு குரலிலேயுமே துணை துணை என்று வருகிறது. அதாவது இங்கே குறிப்பிடக்கூடியது மூன்று பேரை குறிப்பிடுகின்றார். இல்வாழ்வான் என்பான், அதாவது இல்லற தர்மத்தை நடத்தக்கூடியவன் என்பவன், இயல்புடைய மூவர். மொத்தம் நம்முடைய உலகத்திலே, நம்முடைய வழக்கத்திலே இந்திய தர்மப்படி, இந்திய சாத்திரங்களுடைய தர்மப்படி நான்கு வகையாக இந்த ஆச்சாரங்களை அவர்கள் சொல்லுகின்றார். அதாவது கற்கின்ற பருவத்திலே இருக்கின்றவர்கள் ஒருவர், அது அவர்களை பிரம்மச்சாரி என்று சொல்லுவார்கள். அவர்கள் பள்ளிக்கு போய் படித்து அவர்கள் வாழ்க்கையிலே வளருவதற்குரிய நிலைகளை குருவிடமிருந்து கற்று அந்த பள்ளி கல்வி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களை பிரம்மச்சாரி, அந்த வழக்கத்திலே பிரம்மச்சாரி என்று சொல்வார்கள். நாம் ஏதோ அந்த வார்த்தையை நாம் ரொம்ப கடினமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பிரம்மச்சாரி என்பவர்கள் திருமணத்தை நடத்தாதவர்கள், திருமணத்தை செய்து கொள்ளாதவர்கள், திருமணத்திற்கு முன்பு இருக்கக்கூடிய பருவத்திலே இருக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக பிரம்மச்சரியம், அதற்கு அடுத்ததாக கிரகஸ்தம். கிரகம் என்று சொன்னால் வீடு. இல்லற தர்மத்தை நடத்தக்கூடியவர்கள் என்பது இரண்டாவது பருவம். மூணாவது வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் என்பது இந்த இல்லற தர்மத்திலே கொஞ்ச காலம் இருந்து இந்த இல்லற தர்மத்திலே செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு கணவனும் மனைவியுமாக இரண்டு பேருமே முன்பும் அந்த தர்மத்தை செய்தார்கள், முன்பு இல்லற தர்மத்தையும் செய்தார்கள், பரோபகாரமும் செய்தார்கள், இப்பொழுது முழுமையாக இந்த குடும்பம் முதலியவற்றுக்கு செய்ய வேண்டிய அந்த நிலைகளை கொஞ்சம் குறைத்து கொண்டு தவம் தியானம் முதலிய அந்த பல்வேறு நிலைகளிலே முழுமையாக ஈடுபடக்கூடிய அந்த நிலை, அதற்கு கணவன மனைவியும் சேர்ந்து ஈடுபடக்கூடிய அந்த நிலைக்கு வானப்பிரஸ்தம் என்று பெயர். கடைசி நிலையாக சந்நியாசம் என்கின்ற அந்த நிலையை கடை நிலையாக வைத்திருக்கின்றார்கள். ஆக இந்த நான்கு விதமான நெறி நமக்கு இங்கே இருக்கின்றது. இப்பொழுது இல்வாழ்க்கையை நடத்தக்கூடியவன் என்பவன் இரண்டாவது படிநிலையில் இருக்கின்றான். அப்போது இவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இவன் நிலையிலே அல்லாமல் இருக்கக்கூடிய மற்றைய மூவர், அதாவது சாதாரணமாக இந்த பருவத்திற்கு முன்பு இருக்கக்கூடியவர்கள், வானப்பிரஸ்தம் தந்தை தாயார் அவர்களெல்லாம் கொஞ்சம் வயதாகி இருக்கக்கூடியவர்கள், மற்றைய நெறியிலே இருக்கக்கூடியவர்கள், வானப்பிரஸ்தத்திலே இருக்கக்கூடியவர்கள், சன்னியாசத்திலே இருக்கக்கூடியவர்கள், ஞானிகள், மகான்கள் முதலிய இந்த இவனுடைய நிலையை கடந்து மீதம் இருக்கக்கூடிய இந்த மூன்று நிலையிலும் இருக்கின்ற எல்லோரையும் இவன் ஒரு பாகத்தில் இருக்கிறான். மீதி மூன்று பாகமாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய எல்லோரையும் வகுத்திருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த இல்லற தர்மத்தில் இருக்கின்றவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தான் எனது என்கின்ற அந்த பற்றின்றி, தான் எனது என்கின்ற அந்த ஆணவ செருப்பின்றி இவன் இந்த எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும், எனவே அவன் துணையாக இருக்க வேண்டும், அதுதான் இல்வாழ்க்கையினுடைய முதற் படிநிலை என்று முதல் குரலிலேயே இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூப்பர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக இரண்டாவது குரலிலே துறந்தார்க்கும், அதாவது இந்த உலக பற்றுக்கள் வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் என்று ஞானிகள் பட்டினத்தார் முதலிய ஞானிகள் எல்லாம் துறந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஞானிகளும் கூட பசி முதலியவைகள் ஏற்படுகின்ற போது இல்லற தர்மத்திலே இருக்கக்கூடியவர்களிடத்திலே போய் அதற்கு பலி, அதாவது பலி என்று சொன்னால் பிச்சை என்று பொருள், அந்த பிச்சையாக அந்த உணவை ஏற்றுத்தான் அந்த உணவை அவர்கள் உண்டார்கள். அதே போல பல்வேறு அந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்களும் இல்லறத்திலே இருக்கக்கூடியவர்களை நம்பி அவர்கள் நமக்கு உணவிடுவார்கள். திருக்குறளிலேயே சொல்லுகிறார், ஏன் இந்த இல்லற தர்மத்திலே எல்லோரும் இருக்கின்றார்கள், ஏன் இவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த துறவு முதலே நிலைகளிலே இருக்கவர்களை காப்பாற்றுவதற்கு ஒருவர் வேண்டும் அல்லவா? எல்லோரும் துறவு நெறிக்கு போய்விட்டால் யார் துறவிலே இருப்பவர்களை காப்பாற்றுவது? அதனாலே துறவு நெறியிலே இருக்கின்றவர்களை, ஞான நெறியிலே இருக்கின்றவர்களை காப்பாற்றி அவர்களுடைய தர்மம் மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு துணை செய்வதற்காக இவர்கள் இல்லற தர்மத்தை ஏற்றுக்கொண்டார்கள் போல் இருக்கிறது என்று இந்த திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். இந்த குறளிலே துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இரண்டார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்று குறிப்பிடுகிறார். அத்துவாதவர் என்று சொன்னால் வறுமையிலே இருக்கக்கூடியவர்கள், ஏழைகளாக இருக்கக்கூடியவர்கள், பண வசதி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த இல்லறத்திலே இருக்கின்றவர்கள் உதவி செய்ய வேண்டும், கணவனும் மனைவியும் இணைந்து உதவி செய்ய வேண்டும். அதாவது திருமணம் என்பது என்ன என்று சொன்னால், இப்பொழுது ஒருவர் ஒரு தர்ம நெறியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார், அவர் தனி ஆளாக இருந்து தர்ம சில தர்மங்களை அவர் செய்யலாம், சில தர்மங்களை அவர் செய்ய முடியாது. இப்பொழுது நம் பக்கத்து வீட்டிலே ஒருவர் இருக்கிறார், அந்த வீட்டிலே இருக்கின்றவர்களுக்கு, பக்கத்து வீட்டிலே இருக்கின்றவர்களுக்கு அந்த கால முறைப்படி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பக்கத்துல இருக்கின்ற ஏதோ ஒரு சின்ன குழந்தைக்கோ ஒரு பெண் குழந்தைக்கோ ஏதோ அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால், இவர் ஒரு ஆன்மகவாக நேரடியாக போய் அங்கே என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் அவர் உதவி செய்ய முடியாது. அப்பொழுது அந்த இல்லறத்திலே ஒரு பெண்மணி இருந்தால் அந்த பெண்மணி அங்கே போய் அவருக்கு உதவி செய்து அவர்களை காப்பாற்றலாம். ஆக இந்த தர்மத்தை ஒரு தனி பால் உள்ளவர்களால் ஆண்பால் பெண்பால் என்று தனித்தனியாக நடத்துவதை விட இவர்கள் இரண்டு பேரும் ஒன்றிணைந்து செய்வார்களேயானால் சில பேர் தனி சில பேருக்கு செய்ய வேண்டியதை இவர்கள் செய்யலாம், சில பேருக்கு செய்ய வேண்டியதை இவர்கள் செய்யலாம். அப்பொழுது இந்த திருமணம் என்பதே என்ன என்று சொன்னால் உபகார நோக்கத்திற்காக, பரோபகார நோக்கத்திற்காக இறைவனாலே இரண்டு உயிர்களை ஆன்மாக்களை ஒன்றிணைத்து அதன் மூலமாக அந்த வாழ்க்கையை நடத்தி பிற உயிர்களுக்கு பரோபகாரம் செய்வதற்குத்தான் இந்த திருமணம் பயன்படுகிறது. வள்ளல் பெருமானவர்கள் மிகத் தெளிவாக இந்த திருமண வாழ்க்கையை குறித்து நித்திய தர்ம விதியிலே ஒரு சூசகமாக ஒரு வார்த்தையை இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த உடல் இன்பம் என்று சொல்லப்படுவது கூட இல்லற தர்மத்திலே மிக மிகவும் மிக கடைய நிலையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தர்மத்திற்காகத்தான் இந்த திருமணம் என்பதை தவிர மக்கள் பேர் வளை பெருமான் குறிப்பிடுகின்றார், சந்ததி விருத்தி ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தை தவிர மற்ற காரணங்களுக்காக அந்த தேக இன்பத்திலே ஈடுபடக்கூடாது என்று குறிப்பிடுகின்றார். தேக இன்பத்திலே ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம், அதற்கு சந்ததி விருத்தி இருக்க வேண்டும், ஒரு சந்ததியை உற்பத்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக மட்டும் அதை செய்யலாம் என்று குறிப்பிடுகின்றார். இதை போல மிக முக்கியமான பல கருத்துக்களை வள்ளல் பெருமான் இல்லறக்காரர்களுக்கு அருளி இருக்கின்றார். இப்போது இந்த திருக்குறளிலே இப்ப துவாதவர் என்று சொன்னார், பல காரணங்களாலே ஏழைகளாக இயலாதவர்களாக இருக்கின்றவர்களுக்கு இவர்கள் உதவி செய்ய வேண்டும். துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் என்று சொன்னால், இறந்தார் என்று சொன்னால் அதாவது இந்த இடத்திலே இறந்தார் என்று சொல்வது அனாதை முதலியவர்களாக இருந்து தன்னிடத்திலே அடைக்கலமாக வந்து எனக்கு யாரும் இல்லை என்று சொன்னால் அவர்களை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இறந்தாலும் அப்படிப்பட்டவர்கள் மரணித்து போனாலும் அவர்களுக்கும் இந்த இல்லற தர்மத்திலே இருக்கக்கூடியவர்கள் குறிப்பா இப்போது ஒரு வயதான கிழவர் இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் அவருக்கு மகனோ மகளோ எங்கிருக்கிறார் என்று தெரியாது. அவர்களுக்கு நாம் மகனாக மகளாக இருந்து நீர்க்கடன் நெருப்பு கடன்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட உரிமையும் இளவரசாருக்கு உரியது. எனவே அந்த நிலையையும் அங்கே திருவள்ளுவர் பெருமான் குறிப்பிடுகின்றார். இது இந்த திருக்குறளோடு நான் இந்த பகுதியை நிறைவு செய்து கொண்டு அதற்கடுத்ததாக வள்ளல் பெருமான் இளறத்தை பற்றி பேசக்கூடிய அந்த நிலைக்கு நான் போகின்றேன். அதற்கு பிறகு நான் ஒளி உலகத்திலே இருக்கக்கூடிய நான் அதிக பாடல்களை எடுத்துக்கொள்ளவில்லை. கிட்டத்தட்ட 10-12 பாடல்களுக்கு மேலே இந்த இளறல் தர்மத்தை பற்றி தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆனால் நான் முக்கியமான 1-2 பாடல்களை மாத்திரம் எடுத்து அந்த பாடல்களை நான் விரிவாக, ஏன் சொன்னால் நாம் ஒரு பழத்தை நாம் சாப்பிட்டாலும் கூட அந்த பழத்தை நாம் ஆரஞ்சு வைத்து உண்ண வேண்டும் என்று சொல்லுவார்கள். நாம் பல கனிகளை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவதை விட ஒரு பழத்தை நாம் சாப்பிட்டாலும் கூட அது ஆறாமற சாப்பிடலாம். ஆனால் அதே நேரத்திலே மற்ற பாடல்களில் இருக்கக்கூடிய கருத்துக்களை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது முன்பு 3 பேர், அதற்கு அடுத்ததாக இங்கு 3 பேரை குறிப்பிட்டார். 2-6 பேர் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு பாடல்களிலே 3வது திருக்குறளிலே திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார். 5 பேரை குறிப்பிடுகிறார். இங்கே இந்த 5 பேரையும் நாம் இந்த இல்லத்திலே இருக்கின்றவர்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்னும் 5குலத்தார் ஒம்பல் தலை என்று குறிப்பிடுகிறார். தென்புலத்தார் என்று சொன்னால் நம்முடைய மூதாதையர்களாக இருந்து மரணத்தை தழுவி ஆனாலும் அங்கே இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நாம் மரியாதைகளை செய்ய வேண்டும். குறிப்பாக அவருடைய ஒரு நினைவு நாளிலே ஏழை எளியோர்களுக்கு உணவு கொடுப்பது, அவர்களுடைய ஆன்மா சாந்தமடைய வேண்டும், அவருடைய ஆன்மா நல்ல பிறப்பெடுக்க வேண்டும், சுத்த சன்மார்க்க நெறியிலே ஈடுபட வேண்டும், கொல்லாமை புலால் முறுத்தல் முதலிய கடைபிடிக்கின்ற நல்ல ஆன்மாக்களுடைய நல்ல ஒழுக்கசீலருடைய வயிற்றிலே அவர்கள் மகவாக பிறந்து சன்மார்க்க நெறியை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டுவது. எனவே இதுக்கு சடங்கு முதலியவைகளை செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை. சன்மார்க்க முறையின்படி அவருடைய ஆன்மா உயிர் பெற வேண்டும் என்று நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். அதுதான் இங்கே தென்புலத்தார் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக தெய்வம் என்று சொன்னால் வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு நாம் அவர்களுக்கு உணவு முதலியதை கொடுக்கிறோம். அவர்களுக்கு கொடுப்பது என்று சொன்னால் நாம் சாதாரணமாக பரோபகார சிந்தனை உடையவர்களாக இருந்து ஏழை எளியவர்களுக்கு அடியார்களுக்கு நாம் கொடுத்தாலே அது அந்த இறைவனுக்கு போய் சேருவதாக சொல்லப்படுகின்றது. திருமந்திரத்திலே குறிப்பிடுகிறார், படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈதில், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்காக. அதாவது நீங்கள் கடவுளுக்கு நேரடியாக எதையோ கொண்டு போய் கொடுக்கின்றீர்கள், ஒரு அபிஷேகமோ பாலோ நெய்யோ ஏதோ ஒன்று கொடுக்கின்றீர்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு நேரடியாக போய் சேராது. அப்பொழுது என்ன என்று சொன்னால் அதே நேரத்திலே நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈகி, அதாவது நடமாடுகின்ற தெய்வங்களாக இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு, ஏழைகளுக்கு, பசிப்பிணியிலே இருக்கின்றவர்களுக்கு, துன்பத்திலே இருக்கின்றவர்களுக்கு நீங்கள் ஒன்றை கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கா அதுவாமே. அதாவது இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உணவு, இவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவை, அது இறைவனிடத்திலே போய், அது இறைவனுக்கே போய் சேருவதாக அந்த திருமந்திரத்திலே குறிப்பிடுகிறார்கள். அதை போல ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பது, அதற்கடுத்ததாக விருந்து, அதாவது நம்முடைய நிலையிலே சமநிலையிலே இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் முதலிய எல்லோரையும் ஆரத்தழுவி ஒப்ப அவர்களுக்கும் நாம் துண்டு முதலியவைகளை செய்வது. இன்றைக்கு சன்மார்க்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன ஒரு குறைபாடு இருக்கின்றது. சன்மார்க்கிடத்திலே இருக்கின்றது, என்னிடத்திலேயும் இருக்கின்றது, எல்லோரிடத்திலேயும் இருக்கின்றது. ஆனால் சட்டையப்பிரையா அவர்களிடத்திலே நாங்கள் பயிலுகின்ற போது அவர்கள் எங்களுக்கு தெரிவித்த ஒரு கருத்து, சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய உறவினர்கள், அவர்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய சுற்றத்தார்கள் இவர்களிடத்திலே அன்பாக நிச்சயமாக பழக வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இப்பொழுது நான் ஒரு வீட்டிலே இருக்கிறேன், பக்கத்து வீட்டிலே ஒருவர் இருக்கிறார், அவர் அசைவ உணவு சாப்பிடுகிறார், அப்படி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நாம் என்ன செய்வோம், இவர் அசைவ உணவு சாப்பிடுகிறார், இவரிடத்திலே நாம் இவங்க வீட்டு இவர்கள் வீட்டுக்கு நாம் போகக்கூடாது, இவர்கள் வீட்டிலேயே நாம் அண்ணன் தண்ணி முதலிலே குடிக்க கூடாது என்று நாம் ஒரு வைராக்கியம் என்று சொன்னால் நமக்கு அது பிடிக்காது. பிடிக்காது என்பதை விட அது தர்மம் அல்லாத ஒரு செயலிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள், அதனாலே நாம் அங்கு போக வேண்டாம் என்று நாம் இருக்கிறோம். அதே நேரத்திலே இதே போல நிறைய நிறைய உறவினர்கள் இருக்கின்றார்கள், நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள். வெளியிலே நாம் ஒரு முக நக நட்பது நட்பன்று என்று சொல்வது போல நாம் முக அளவிலே நாம் ஏதோ பேசி சிரித்து வந்து விடுவோமே தவிர அவர்களோடு நெருங்கி பழகுவதில்லை. ஆனால் எதற்காக அவரிடத்திலே நாம் நெருங்கி பழக வேண்டும் என்று சொன்னால், இந்த சன்மார்க்கத்தை நெருக்கமாக இருக்கக்கூடிய நாமே அவருக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் வேறு யார் அவருக்கு சொல்ல போகிறார்கள்? எனவே எங்களுடைய ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்று சொன்னால், இல்லற தர்மத்திலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோரிடமும் அவர்கள் இயல்பாக இருக்க வேண்டும். அவர்கள் தன்னுடைய தந்தை தாயார், சுற்றத்தார், உடன்பிறந்தார், நண்பர்கள் எல்லோரிடத்திலுமே அவர்கள் ஒரு அன்போடு பழக வேண்டும். வளர்ப்பெருமான் சொல்வது போல தாய் போல் உரைப்பார் சன்மார்க்க சங்கத்தார் என்று சொன்னால், அந்த தாய் என்கின்ற குணம் ஆளை பார்த்து மாறுபடக்கூடாது, எல்லோரிடத்திலும் சமமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எறும்பு ஊற கல்லும் தேயும் என்று சொல்வது போல நம்மோடு இருக்க அந்த இருக்கின்ற அவர்களுக்கும் அன்பாக இந்த சன்மார்க்க நெறியை சொல்ல வேண்டும். அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்பொழுது நிறைய ஒளி நூல்கள் இருக்கின்றன, நிறைய வீடியோக்கள் அதாவது படக்காட்சிகள் இருக்கின்றன, அதையெல்லாம் கொடுத்து கொடுத்து அவர்களுக்கு அதை அவர்கள் செய்வது தவறு, அவர்கள் புலால் உண்பது தவறு, அவர்கள் இப்படி சன்மார்க்க நெறியிலே இல்லாமல் ஏதோ சமயமார்க்க நெறியிலே இருப்பது தவறு என்று நாம் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இப்படியெல்லாம் நாம் அவர்களோடு நெருங்கி பழக வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி அவர்களோடு நாம் பழகி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு பழகி நிச்சயமாக நாம் ஒரு 100 பேரிடம் நான் இந்த கருத்துக்களை நாம் சொன்னால் நிச்சயமாக 5-10 பேராவது இந்த சன்மார்க்க நெறிக்கு வருவார்கள். எனவே யாரையும் நாம் உதாசீனப்படுத்த கூடாது, யாரையும் இவர்கள் தவறு செய்கின்றார்கள் என்று விட்டுவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் நம்மிலே இன்றைக்கு சைவ உணவை உட்கொள்ளக்கூடிய பலரும் ஆதியிலேயே பிறப்பிலேயே அசைவ குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் என்னையும் முதற்கொண்டு. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு இப்ப நமக்கு பெரியவர்கள் வந்து இந்த சன்மார்க்க நெறியை சொன்னதனால்தான் நாம் இன்றைக்கு இங்க வந்திருக்கின்றோம். அவர்கள் இவர்கள் அசைவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று நாம் இவர்கள் விட்டுவிட்டு இருந்தால் நம்மால் இந்த சன்மார்க்க நெறிக்கு வந்திருக்க முடியாது. அதனாலே இல்லற தர்மத்தை இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் சமமாக பாவித்து எல்லோரிடத்திலும் அன்பு பாராட்டி அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறை அதான் வாழ்க்கழத்தில் ஊசி பெறுவது போல என்று சொல்வார்கள். அதே போல அவர்களுக்கும் வலிக்காமல் மன வருத்தம் இல்லாமல் அதே நேரத்திலே நம்முடைய கருத்துக்களையும் சுத்த சன்மார்க்க கருத்துக்களையும் நாம் அவர்களுக்கு அன்பாக எடுத்து சொல்லுவோம். நாம் ஒரு வேண்டுகோளாக சொல்லுவோம். அவர்கள் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம். அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் அவர்கள் மீது நாம் கோபம் முதலியவை செய்யாமல் நாம் அளவோடு என்றைக்கும் அவரிடம் நட்பாக இருப்போம். ஆனால் நிச்சயம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்று அங்கே ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த கருத்தை அவர்கள் சொல்லுவார்கள். எனவே அப்படி விருந்து ஒப்பல் என்று சொன்னால் நம்மளோட நம்மோடு ஒத்திருக்கக்கூடிய சுற்றத்தார்கள் அது தான் தன்னையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த 5 பேரையும் ஓம்பல் தலை இந்த 5 பேரையும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை இங்கே குறிப்பிடுகின்றார். இந்த நிலையிலே நான் இதை நிறைவு செய்கிறேன். இந்த திருக்குறள் பகுதியை இல்லற தர்மத்திலே கூடி வாழ்பவர்களுக்கு தலையாய கடமை என்பது தன்னையும் பார்த்து கொண்டு தன்னுடைய சுற்றம் நட்பு தனக்கு அதீதியாக பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களாகிய எல்லோருக்கும் நம்மால் இயன்ற வரை ஜீவகாருண்ய நெறி நின்று பரோபகாரத்தை செய்ய வேண்டும். அதுதான் இந்த இல்வாழ்க்கையினுடைய தர்மம். அதுதான் இந்த இல்வாழ்க்கைக்கு முதற்கண்ணாக தரப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் இல்வாழ்க்கையிலே இருக்கக்கூடியவர்கள் துணையாகவும் அவர்கள் மற்றவர்களுக்கு இந்த இல்வாழ்க்கையிலே அல்லாத மற்ற எல்லோருக்கும் அவர்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று இங்கே குறிப்பிடுகிறார். நிறைவு பொறுத்தாக இந்த பகுதிக்கு நிறைவு பொறுத்தாக திருமணம் என்பது இந்த இல்வாழ்க்கை என்பதே பரோபகாரம் செய்வதற்காக நாம் ஏற்படுத்தி கொண்ட இதை எளிமையாக செய்யலாம், ஒரு துணையோடு செய்யலாம், ஒரு ஜீவகாருண்ய நெறியை மிகச்சரியாக பின்பற்றலாம் என்கின்ற அந்த காரணத்திற்காக ஏற்படுத்தி கொண்டதுதான் இது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த திருக்குறளை நாம் உதாரணமாக கூறலாம். நான் கொஞ்சம் விரைவாக போகின்றேன். ஏனென்று சொன்னால் நேரம் நமக்கு அவ்வளவு அதிகமாக இல்லை. அதற்கு அடுத்ததாக நான் எதுக்காக இந்த பகுதிகளிலே இவ்வளவு கருத்துக்களை நான் செலவு செய்கிறேன் என்று சொன்னால், ஒழுங்குபடுத்தத்திலே நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு இந்த பகுதிகளை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். அதற்காக இப்பொழுது வள்ளல் பெருமான் கூறக்கூடிய சில கருத்துக்களை நான் உங்களுக்கு இங்கே கோடிட்டு காட்டி நான் ஒழுங்குபடுத்த பகுதிக்கு சென்று விடுகின்றேன். வள்ளல் பெருமானுடைய அவர்கள் அருளி இருக்கக்கூடிய சத்திய ஞான சபையிலே அதாவது மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது அதை வந்து பிரதான வாயில் என்று சொல்வார்கள். அது மேற்கு தெற்கு பார்த்திருக்கக்கூடிய வாயில், அந்த வாயிலுக்கு மேலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆடக பொற்றவை நடுவே நாடகம் செய்தருளும் அம்மே என் அப்பா என் என்று வரக்கூடிய அந்த பாடலிலே, ஏடகத்தை எழுதாத மறைகளெல்லாம் என் உலகத்தையே எழுதிவிட்ட என் அருமை பதியே என்று குறிப்பிடக்கூடிய அந்த பாடலிலே வள்ளல் பெருமான் அந்த மூன்றாவது அடியிலே சொல்லுகின்றார்கள், பாடகத்தால் மடந்தையரும் மைந்தரும் சன்மார்க்க பயன் பெற அமுதளித்த பரணை என்று குறிப்பிடுகிறார். அந்த இடத்திலே வரக்கூடிய அந்த வார்த்தை பாடகத்தால் மடந்தையரும் மைந்தரும் சன்மார்க்க பயன் பெற என்று சொல்லுகிறார். வள்ளல் பெருமான் அவர்கள் மற்ற சமயங்களைப் போல அல்லது மற்ற மதங்களைப் போல பெண்களையும் குழந்தைகளையும் என்றைக்குமே ஒரு அடுத்த நிலையிலே வைத்து அவர்கள் பேசியதே கிடையாது. வள்ளல் பெருமானை பொறுத்தவரை பெண்களும் ஆண்களும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளும் எல்லோரும் ஆன்மாக்கள், அவர்கள் எல்லோரும் சரிசமமானவர்கள் என்கின்ற கருத்தை வள்ளல் பெருமான் தன்னுடைய திருவுருட்பாவிலும் சரி தன்னுடைய அருளிச்சொல்களிலேயும் சரி எல்லாவற்றிலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல வள்ளல் பெருமானும் இல்லற தர்மத்திலே பல ஆண்டுகள் அவர்கள் சென்னையிலே இருந்து பிறகு இந்த அருட்பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் கருதி மனைவி தந்தை தாய் முதலியாரிடத்திலே அவர்கள் குடும்பத்திலே அண்ணன் முதலியாரிடத்திலே எல்லோருக்கும் தெரிவித்துவிட்டு அவர்களுடைய பூர்ண சம்மதத்தோடு வெளிவருகின்றார்கள். அதை போல குறிப்பாக நாம் பார்க்க வேண்டியது வள்ளல் பெருமானுடைய முக்கியமான சீடர்கள் எல்லோரும் பெரும்பான்மையான சீடர்கள் இல்லற தர்மத்தை கடைபிடித்தவர்களாக இருக்கின்றார். குறிப்பாக தொழூர் வேதாயுத முதலியார், இருக்கம் ரத்தனம் முதலியார், சிவா இதை போல இருக்கக்கூடிய எல்லோருமே இல்லற தர்மத்தை கடைபிடித்து அவர்கள் மக்கள் மனைவி முதலியவர்களோடு இருந்துதான் அந்த சன்மார்க்கத்தை அவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள். அதற்கு வள்ளல் பெருமான் ஒப்புதலும் அளித்திருக்கின்றார்கள். செய்வழி செய்தியாக இதை சொல்லுவார்கள். வள்ளல் பெருமான் தர்மசாலையிலே இருந்த காலத்திலே தர்மசாலைக்கு பக்கத்திலே எல்லோரும் நிறைய குடும்பத்தார்கள் அங்கே வசித்தார்கள். அவர்கள் எல்லோருமே வள்ளல் பெருமானுடைய சீடர்கள். அவர் அவர்களுக்கும் அங்கே வசிப்பதற்கு ஒரு கொட்டகை, அவர்களே அந்த கொட்டகை வீடு மாதிரியான கொட்டகைகளை குடிசை வீடு வர்ணசாலை முதல் இவர்களை அவர்களே கட்டி கொண்டு தர்மசாலையிலே அவர்கள் உணவு சாப்பிட்டுக் கொள்ளலாம், வழிபாடு முதலிலே கலந்து கொள்ளலாம், அங்கு தர்மசாலையிலே தொண்டு செய்யலாம் என்று வள்ளல் பெருமான் அவர்கள் அதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல தொழூர் வேலாயுத முதலியாரும் மற்ற பல அன்பர்களும் வடலூரிலேயே வந்து தங்கி தர்மசாலைக்கு பக்கத்திலேயே வீடுகள் அமைத்துக் கொண்டு குடும்பத்தோடு அங்கு இருந்து தர்மசாலையிலே தொண்டு செய்திருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் தேவைப்படும் போது எப்பொழுதாவது அவருடைய இல்லத்திற்கு சென்று அவர்களுக்கு ஆசி வழங்குவதும் அவர்களுக்கு வேண்டிய உபதேசங்களை செய்வதுமாக இருக்கிறார்கள். மற்ற நேரங்களிலேயும் கூட பெண்கள் குழந்தைகள் முதலிய எல்லோருமே வள்ளல் பெருமானுடைய அந்த தர்மசாலை பிரசங்கத்திலே அவர்கள் வந்து கலந்து கொள்வதற்கும் வள்ளல் பெருமான் அவர்கள் வாய்ப்பளித்திருக்கின்றார்கள். வள்ளல் பெருமான் யோகம் முதலிய சாதனங்களை பெண்கள் முதலியவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அந்த காலத்திலே குறிப்பிடுகிறார்கள். அதே போல கல்வி போதிக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். மகளிருக்கு எல்லா உரிமையும் தர வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இல்லறத்தார்களை மிகவும் வள்ளல் பெருமான் அவர்கள் மிகவும் நேசித்திருக்கிறார்கள். ஜீவகாமி ஒழுக்கத்திலே சொல்லுகிறார்கள், அருந்தல் பொருந்தல் முதலியவைகளிலே ஈடுபட ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு சமுசாரிகள் என்றே குறிப்பிடுகிறார்கள். நீங்கள் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஜீவகாரண்ய ஒழுக்கத்திலே இல்லற தர்மத்தை குறித்து அவ்வளவு மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த இல்லற தர்மத்திலே ஜீவகாரண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு ஊழ்வினையாலும் அஜாக்கிரதையினாலும் சத்தியமாக துன்பம் வாராது என்று குறிப்பிடுகிறார்கள். ஜீவகாரண்யத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு நாம் சம்சார பந்தத்திலே இல்லறத்திலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த ஜீவகாரண்யத்தை செய்ய முடியும். அதனால்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் தர்மசாலையினுடைய தொடக்க விழாவுக்கு இரண்டு விதமான அழைப்பிதழ்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றே வள்ளல் பெருமானுடைய பெயராலே துறவிகளுக்கு போன அழைப்பு. இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம், ஜீவகாரணிய அந்த ஜீவகாரணி ஒழுக்கத்தை வாசிக்கப்பட்ட அந்த நாளிலே தர்மசாலை திறக்கப்பட்டது. அந்த தர்மசாலை திறப்பு விழாவுக்கு இரண்டு விதமான அழைப்பிதழ்கள், ஒன்று சம்சாரிகளுக்கு அங்கே இருந்த அன்பராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இன்னொன்று வள்ளல் பெருமானுக்கு துறவிகளாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஜீவகாரணியம் ஜீவகாரணி ஒழுக்கத்தை நடத்த வேண்டும் என்று சமுசாரிகளுக்கு தனியாக வள்ளல் பெருமானும் ஒரு கடிதத்தை ஒரு விளம்பரத்தை கொடுத்திருக்கின்றார். அதிலே இந்த சமுசாரிகள் எல்லாம் இருந்து இந்த தர்மசாலையை நடத்த வேண்டும், நீங்கள் எல்லோரும் உங்களுடைய உபகாரத்தினால் தான் இது நடக்க முடியும், எனவே நீங்கள் எல்லோரும் பங்கு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எனவே இந்த ஜீவகாரணியம் உள்ள சமுசாரிகள் அவர்களும் முத்துக்கு இன்பங்களை பெறுவார்கள் என்கின்ற அந்த முக்கியமான கருத்தை வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இதே கருத்தை ஜீவகாரண்யம் உள்ள சமுசாரிகள் முத்திசித்தி இன்பத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள், முத்திசித்தி இன்பத்தை பெறுவதற்கு துறவுதான் துறவு நிலையில்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல, இல்லறத்திலேயும் ஞானமுள்ளவர்களாக இருந்தார், இல்லறத்திலே இருந்தால் என்கின்ற வார்த்தையும் கூட இல்லறத்திலே இருந்து ஜீவகாரண்யம் உள்ளவர்களாகி இல்லறத்திலே இருந்து ஞானமுள்ளவர்களாகி இருந்தால் அவர்களும் முத்திசித்தி இன்பத்தை பெறுவதற்கு மிக தகுதியுடையவர்கள் என்கின்ற கருத்தை தான் ஒளிவு தொடக்கத்திலே இந்த வாதனை மாண்டார் தன்மையிலே அருளவத்தை தன்மையிலே இருக்கக்கூடிய இரண்டு மூன்று பாடல்களிலே சீர்காழி கண்ணுடைய வள்ளல் ஆச்சரித்திருக்கின்றார். எனவே இந்த இப்பொழுது நாம் அந்த பகுதிக்கு செல்லலாம். எனவே வள்ளல் பெருமானம் இந்த கருத்தினுடைய நிறைவாக நான் சொல்ல வேண்டியது, வள்ளல் பெருமானம் இல்லற தர்மத்தை ஆதரித்திருக்கின்றார்கள். வள்ளல் பெருமானுடைய நண்பர் இருக்கும் ரத்தன முதலியார் வள்ளல் பெருமானுக்கு ஒரு கடிதம் எழுதி நான் திருமணம் செய்து கொள்ளட்டுமா என்று கேட்கின்ற போது வள்ளல் பெருமான் மிக முக்கியமான ஒரு நுட்பமான செய்தியை சொல்லுகிறார்கள். பரமசிவத்தினுடைய திருவடிக்கண் நாம் தியானத்தை வைத்துக் கொண்டு 1000 பெண்களை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் ஒரு நகைச்சுவையாக சொல்லுகிறார். அவர்கள் சொன்ன விதம் அவரது நண்பருக்கு எழுதிய கடிதம், அதாவது கடிதங்கள் என்பவை தனிப்பட்ட முறையிலே தனிநபருக்கு எழுதியது. அதிலே வள்ளல் பெருமானுடைய நண்பர் இருக்கும் ரத்தன முதலியார் என்பதனாலே அவர்களுக்கு பேசுகிற அந்த பாணியிலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இதனுடைய உட்கருத்து சாரம் என்று என்ன என்று சொன்னால், திருமணம் முதலியைகள் செய்து கொள்ளலாம், அதிலே தவறில்லை, ஆனால் பரமசிவத்தினுடைய பரமசிவம் என்று சொன்னால் இங்கே கடவுள் அல்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கின்ற பொருள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இறைவனுடைய திருவடியிலே தியானத்தை மாறாத தியானத்தை வைத்துக் கொண்டால் திருமண வாழ்வு என்பது இந்த புத்திசக்தி இன்பங்களை அடைவதற்கும் ஞான நெறியை அடைவதற்கும் ஒரு தடை அல்ல என்கின்ற கருத்தை அங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருக்கின்றார். அதை போல அந்த கடிதங்களை நீங்கள் படித்து பார்த்தால் இல்லற தர்மத்திற்கும் வள்ளல் பெருமான் இருக்கும் ரத்தன முதலியாருக்கும் மற்ற அடியவர்களுக்கும் எழுதிய அந்த கடிதங்களை நீங்கள் தொடர்ந்து படித்தால் வள்ளல் பெருமான் அவர்கள் எல்லோருக்கும் எவ்வளவு முக்கியம் தந்திருக்கின்றார்கள், முக்கியத்துவம் தந்திருக்கின்றார்கள் என்கின்ற கருத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே இவையெல்லாம் நான் ஒரு எடுத்துக்காட்டுகளாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த பகுதியிலே சன்மார்க்கத்தை பொறுத்தவரை வள்ளல் பெருமான் அவர்கள் துறவு நெறிக்கு யாரும் செல்ல வேண்டும் என்று அவர்களை வற்புறுத்தவில்லை. அப்படி துறவு நெறிக்கு சென்றால் அது அவருடைய விருப்பத்தின் பேரிலே அவர்கள் செல்லுகிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் அவர்கள் அவருடைய வாக்கிலே குறிப்பிட்டிருப்பது என்ன என்று சொன்னால், பருவபகாரம் செய்து கொண்டு ஜீவகாரண்ய நெறியிலே இருந்து உலை கொலை தவிர்த்து புண்ணியர்களாக இருந்து இறைவனுடைய திருவடி கண்ணே மாறாத தியானத்தை சிந்தையை வைத்துக் கொண்டு எல்லா உயிர்களுக்கும் உபகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சம்சாரிகளும் ஞானிகளாகவே கருதப்படுவார்கள். அவர்களுக்கு முத்தி சித்தி இன்பங்கள் இறைவனுடைய திருவருளாலே நிச்சயம் கிடைக்கும் என்கின்ற கருத்தை வள்ளல் பெருமான் உரையடை பகுதியிலே திருவருட்பாவிலே அவருடைய கடிதங்களிலே ஜீவகாரண்ய ஒழுக்கத்திலே இன்னும் பல இடங்களிலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த கருத்தை நாம் இங்கே நினைத்துக் கொள்வோம். அதற்கு அடுத்ததாக இப்பொழுது நான் இந்த ஒயிலெடுக்க பகுதிக்கு வருகின்றேன். இப்பொழுது இந்த இரண்டு கருத்துக்களையும் நாம் கொஞ்சம் விளங்கி கொண்டதுனாலே ஓரளவுக்கு நாம் விளங்கி கொள்கிற அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். இது ஓரளவுக்கு நமக்கு தெரிந்து விட்டதுனாலே நான் கொஞ்சம் வேகமாக ஒரு 10-20 மணித்துளிகளிலே இந்த ஒளியிலொடுக்கத்திலே இது இந்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்துத்தான் இங்கே சொல்லுகிறார். அதனால் இது வேறு அது வேறு என்கின்ற எண்ணம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எனவே இப்பொழுது அந்த ஒய்வெடுக்க பகுதிக்கு நான் செல்ல விரும்புகிறேன். ஐயா பிரசன்னா, ஐயா இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம எத்தனை மணிக்கு வரைக்கும் பேசலாம்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த நான் ஒரு பாடலை தான் சொல்றேன், அந்த ஒரு பாடலுடைய கருத்தையும் மற்ற ஏனைய பாடலுடைய கருத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னும் எவ்வளவு நேரம் நீங்க பேசலாம்னு சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய உரையை நான் அமைத்துக் கொள்கிறேன்.
கண்டிப்பா இன்னும் நீங்க வந்து ஒரு மணி நேரம் பக்கத்துல பேசலாம்.
சரிங்க, அப்ப நன்றி. நான் ஒரு மணி நேரம்னா அதுக்கு உங்களுக்கு நிறைவு செய்வதற்கும் கொஞ்சம் நேரம் வேணும். நான் இன்னும் ஒரு முடிந்தவரை ஒரு அரை மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரத்துல நான் இதை நிறைவு செய்யறேன். இந்த கருத்துக்களை, ஒளிர் ஒடுக்க கருத்துக்களை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன்.
நன்றி, நன்றி,
நன்றி, நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த நேரத்தை எனக்கு நீட்டி கொடுக்கிறதுக்கு எங்களுக்கு நன்றி. இப்பொழுது நான் முதலில் நான் இந்த கருத்துக்களை உங்களுக்கு சொல்லிவிடுவேன். தெளிவாக வள்ளல் பெருமானுடைய இந்த கருத்துக்கள் சீர்காழி தன்னுடைய வள்ளலாருடைய அந்த ஒளிவுலுக்கத்திலிருந்து வந்திருக்கலாம் என்கின்ற ஒரு நிலையும் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒளிவுலுக்கத்திலே அவ்வளவு சிறப்பாக அந்த இலக்கிலே இருக்கக்கூடிய ஞானிகளை பற்றி சொல்லுகிறாரு. நான் முதலிலே இந்த பாடலுடைய கருத்துக்களை மாத்திரம் சொல்லிவிடுகிறேன், பிறகு ஒரே ஒரு பாடலை எடுத்து நான் விளக்கமாக சொல்கிறேன். இந்த பாடல்கள் எல்லாம் இந்த ஒளிவெடுக்கத்திலே இருக்கக்கூடிய இளறஞானிகளை குறித்து இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் எல்லாமே ஒரு முக்கியமான மூன்று கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அந்த மூன்று கருத்தினுடைய அடிப்படையிலே வெவ்வேறு விதமாக அந்த பாடல்கள் இந்த இல்லற தர்மத்தை பற்றியும் இல்லறஞானிகளை பற்றியும் அவைகள் விளக்குகின்றன. அதை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். இப்பொழுது நாம் குறிப்பாக இப்பொழுது வாதனை மாண்டார் தன்மை என்கின்ற இந்த அதிகாரத்தை பற்றித்தான் நாம் குறிப்பாக பேசப் போகிறோம். அருளவத்தை தன்மை என்கின்ற அந்த எட்டாவது அதிகாரத்திலேயும் பாடல்கள் இருக்கின்றன. அதையும் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாடலை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். இப்பொழுது நாம் முதலிலே இந்த கருத்துக்களை பார்க்கலாம். நான் தெளிவாக இதை உங்களுக்கு நான் சொல்லிவிடுகின்றேன். முதலிலே இங்கு ஒழிவெடுக்க இந்த நூலிலே வாதனை மாண்டார் தன்மையிலே சீராழி தன்னுடைய வள்ளலார் சொல்லக்கூடிய கருத்து என்ன என்று சொன்னால், இல்லறமோ துறவரமோ அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை. கடவுளை அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால், துறவரமாகிய அந்த நிலையை மேற்கொண்டு தான் அதை நாம் கடவுளை அடைய முடியும் என்கின்ற நிலை இல்லை. இல்லறமாகிய தர்மத்தில் இருந்து கொண்டேயும் கடவுளை அடையலாம், சித்தி முத்தி இன்பங்களை பெறலாம். அதற்கு முக்கியமானது என்ன என்று சொன்னால், அவர் இல்லறத்தில் இருந்தாலும் சரி துறவரத்தில் இருந்தாலும் சரி அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் இறைவனுடைய திருவடி சிந்தையினராயும் தர்போதம் அற்றவர்களாயும் இருக்க வேண்டும். தர்போதம் என்று சொன்னால் தான் என்கின்ற அறிவு, நான் செய்கிறேன், நான் நடத்துகின்றேன், என்னால் இது நடக்கின்றது, என்னால் தான் எல்லாம் நடக்கின்றது, நானே இதற்கு காரணம் என்கின்ற தான் என்கின்ற எண்ணம், இது தர்போதம். இது ஆணவ இருளை ஆன்மாக்களுக்கு அதிகப்படுத்தி அந்த ஆணவ இருளின் காரணமாக ஆன்மாக்கள் இதிலே அதிகப்படுவதின் காரணமாக அவர்களுக்கு மறுபடியும் பிறப்பு வந்து வந்து சேர்கிறது. ஆனால் இதற்கு மாறாக நாம் திருவருள் போதத்தை முன்வைத்து, திருவருள் போதத்தை முன்வைப்பது என்றால் என்ன என்று சொன்னால், நான் எனது என்கின்ற உணர்வின்றி இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இறைவனுடைய திருவருளால் நடக்கின்றது, இறைவனே நம்மை செய்விக்கின்றான், நாம் இதற்கு ஒரு கருவியாக இருந்து செய்கின்றோம், நம்மால் ஆவது ஒன்றுமில்லை, அவரின்றி ஓரணவும் அசையாது, அவனுடைய திருவுருளை நாம் எப்பொழுதும் வேண்டி நிற்க வேண்டும், அவனுடைய திருவுருள் நமக்கு துணை செய்ய வேண்டும், நமக்கு வந்திருக்கக்கூடிய மனைவி, மக்கள், தாய், தந்தை, சுற்றத்தார் முதலியவர்கள் எல்லோரும் இறைவனால் நம்முடைய வினைக்கு ஏற்ப நமக்கு தரப்பட்டவர்கள். அப்படி இவர்கள் இறைவனுடைய நம்முடைய வினைக்கு ஏற்ப இறைவன் திருவுருளால் தரப்பட்ட இவர்கள் எல்லோரிடத்திலும் அன்பாகவும் பண்பாகவும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட இவர்கள் எல்லோரையும் நாம் ஞான நெறிக்கு அழைத்து போக வேண்டிய கட்டாயமும் அதற்குரிய உரிமையும் நம்மிடத்தில் இருக்கின்றன. எனவே இதை உணர்ந்து கொண்டு நாம் இவர்களை ஞான நெறிக்கு அழைத்து போக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இது இதுல இருக்கக்கூடிய முதற் கருத்து. அதற்கு அடுத்ததாக பொழுது இந்த திருவருள் தற்போதத்தை நீக்கி இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் திருவருள் போதத்தை முன்வைத்து அவர்கள் நடக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, துறவோ அல்லது இல்லறமோ அது அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பது பிரச்சனை அல்ல. இல்லற தர்மத்திலே இருந்து முத்து சித்தி இன்பங்களை அடைந்தவர்கள் ஏற்கனவே இருக்கின்றார்கள் என்று யார் யார் அடைந்தார்கள் என்று 63 நாயன்மார்களே இல்லற தர்மத்தை கடைபிடித்து அந்த இல்லற தர்மத்திலிருந்து முத்தி சித்தி இன்பங்கள் பெற்றவர்களுடைய பெயரை இங்கு சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் அந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். இப்பொழுது இந்த இதை சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக இல்லறத்தில் தான் ஞானம் பிரகாசிக்கும் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். இது பல பேருக்கு நமக்கு தெரிந்ததாக இருக்கலாம், அனுபவத்திலேயும் கூட இருக்கலாம், இது மிகவும் உண்மை. அதாவது துறவர் நெறியில இருக்கிற போது இப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அங்கே போய்விடுகிற போது அங்கே எதையும் சகித்துக் கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும், அங்கே ஆணவத்திற்கு அடிபட வேண்டும் என்கின்ற அந்த நிலை அப்படி இருக்க வேண்டிய நிலை இல்லை. ஆனால் இந்த இல்லற தர்மமாகிய இந்த தர்மத்தினை இருக்கின்ற போது இங்கே நமக்கு நிறைய நமக்கு அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அதாவது அறம் செய்ய விரும்பு எடுத்து என்று சொன்ன உடனே அவை பிராட்டி ஆறுவது சினம் என்று அவள் சொன்னது போல நாம் மிகவும் சினம் தவிர்த்து மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது இல்லற நெறியில் தான். அங்கிருந்து நம்முடைய சொந்தக்காரர்கள் வருவார்கள், நண்பர்கள் வருவார்கள், பிள்ளைகள் இருப்பார்கள், மனைவி இருப்பார், கணவன் இருப்பார். இப்பொழுது இது ஆன்மாக்களுடைய ஒரு கூட்டம். இதை நாம் ஏதோ கணவன் மனைவி என்று நாம் பார்க்காமல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆன்மாக்கள். எனவே இப்பொழுது நாம் ஒரு ஆன்மா, நாமும் ஒரு ஆன்மா, நாம் இந்த ஆன்மாக்களுடைய கூட்டத்திலே இருக்கிறோம். ஆன்மாக்களுடைய கூட்டத்திலே ஆன்மாக்களாக நாம் இருக்கிற போது அந்த ஆன்மாக்களுடைய ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் குணாதிதங்கள் வேறுபடுகின்றன, குணங்கள் வேறுபட்டிருக்கின்றன, ஒவ்வொரு ஆன்மாவும் வேறுபட்டிருக்கின்றன. இப்ப உலகத்திலே இவ்வளவு மனிதர்கள் பிறக்கின்றார்கள், நிச்சயமாக ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவருடைய முகம் அவருக்கும் கண் இருக்கிறது, நமக்கும் கண் இருக்கிறது, அவருக்கும் மூக்கு இருக்கிறது, நமக்கும் மூக்கு இருக்கிறது, அவருக்கும் வாய் இருக்கிறது, நமக்கும் வாய் இருக்கிறது, ஆனால் அந்த முகம் வித்தியாசப்பட்டிருக்கிறது. அதே போல குணங்கள் வித்தியாசப்பட்டிருக்கின்றன, பேசுகிற வார்த்தை வித்தியாசப்பட்டிருக்கிறது, மொழி வித்தியாசப்பட்டிருக்கிறது, குரல் வித்தியாசப்பட்டிருக்கிறது, கையில இருக்கக்கூடிய ரேகை வித்தியாசப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரே ரேகை போல வேறு யாருக்கும் நிச்சயமாக ரேகை இருக்காது, ஒரு குரல் போல நிச்சயமாக இருக்காது. இப்பொழுது நான் பேசினால் ஆனந்த பாரதி பேசுகிறார் என்று மிகத் தெளிவாக சொல்ல முடியும். பிரசன்ன ஐயா பேசினால், ஜெயராஜையா பேசினால், ராஜியம்மா பேசினால், கோபியா பேசினால், யார் பேசினாலும் இவர்தான் பேசுகிறார் என்று நாம் இப்பொழுது உணர்ந்து கொண்டதனால், இந்த தனித்தன்மை இருப்பதனால்தான் நாம் இப்பொழுது இங்கே இருக்கின்றோம். எனவே இப்படி ஆன்மாங்கர் எல்லாம் வேறுபட்டிருக்கின்றன என்கின்ற கருத்தை நாம் உணர்ந்து கொண்டு அவர்களிடம் வரக்கூடிய அதாவது நல்ல வார்த்தைகளோ தீய வார்த்தைகளோ காயப்படுத்தக்கூடியவைகளோ எது வந்தாலும் அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். உற்ற நோய் நோற்றல் உயிர்களுக்கு உருதன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்று திருக்குறளிலே ஒரு குரல் உண்டு, தவம் என்கிற அதிகாரத்தில். நமக்கு வரக்கூடிய துன்பத்தை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் துன்பம் தானாக வரவில்லை, துன்பம் நாம் செய்த வினைக்கு ஏற்றது போல கடவுள் நமக்கு அந்த வினையை ஊட்டுகின்றார். நாம் வினை செய்யாமல் நமக்கு துன்பம் வராது. எனவே அந்த துன்பம் எதற்காக வருகிறது என்று சொன்னால் நம்முடைய வினையின் காரணமாக வருகிறது. நாம் முன்பு செய்திருக்கிறோம், அது இப்பொழுது வருகிறது. அதனாலே இந்த துன்பத்திற்கு நாமே காரணம் என்று நாம் பொறுத்துக் கொள்வதும் உயிரிழப்புக்கு உருவம் செய்யாமை இந்த துன்பம் வந்ததற்கு இவன் காரணம், இவள் காரணம், என்னுடைய மனைவி காரணம், என்னுடைய பிள்ளை காரணம், என் அப்பா காரணம், என் அம்மா காரணம் என்று அவர்கள் மீது பழி போடாமல், வேறு உயிர்கள் மீது பழி போடாமல், மற்ற ஆன்மாக்கள் மீது பழி போடாமல், அவர்களை அவர்கள் செய்யக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொண்டு அதையும் சகித்து வேண்டியமாயின் அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். இதுதான் தவம். எனவே இல்வாழ்க்கையிலே இதை ஒரு நாம் ஒரு தவமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே இது எடுத்துக்கொண்டது மட்டுமல்லாமல் ஞான இப்பொழுது இது வருகிற போது நமக்கு ஒரு துன்பம் வருகிற போது இந்த கருத்துக்களை நாம் உணர்ந்து பார்க்கின்ற போது கடவுளை சிந்திக்கின்ற போது துன்பங்கள் இன்பங்கள் வருகின்ற போது அதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்கின்ற போது நமக்கு ஞானம் பிரகாசிக்கின்றது, ஞானம் மிகுந்து அறியப்படுகின்றது என்று இங்கு சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் குறிப்பிடுகின்றார். அதாவது மாணிக்கமணி பகலிலே அவ்வளவு வெளிச்சமாக இருக்காது, ஆனால் இரவிலே வெளிச்சமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இரவிலேதான் அந்த மாணிக்க மணிக்கு ஒளி அதிகப்பட்டு அது எல்லோருக்கும் ஒளியை தருகின்றது. அதை போல ஞான நிலையிலே இருக்கின்றவர்களுக்கு துறவரத்தை விடவும் இல்லறத்திலே அவர்களுக்கு ஞானம் அதிகமாக பிரகாசிக்கும் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். இந்த இல்லற தர்மத்திலே இருக்க வேண்டியவர்கள் இப்படி இப்படி இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் சொல்லக்கூடிய மிக மூன்று முக்கியமான கருத்துக்களை நாம் இப்போ பார்ப்போம். இதற்கு ஒரு கதை அல்லது இது போல சொன்னால் நமக்கு அதை கொஞ்சம் விளங்கிக் கொள்வதற்கு அதாவது மிக எளிமையாக இருக்கும். சரி, இப்படி ஒரு கேள்வி பிறக்கிறது. இல்லற தர்மத்திலே இருந்து கொண்டு, இல்லற தர்மத்திலே இருந்து கொண்டு அரசனை போல இருந்து கொண்டு, இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார், அரசனை போல இருந்து கொண்டு சதுரங்கம் தண்டு குடை ஆளராய் பேர் அரசாய் தொண்டர்கோழா போற்ற சுகித்தாலும் சுத்தர் உண்டு போகத்தாரே. அதாவது சதுரங்க படை ஆள் குடை முதலிய இந்த அரச போகங்களை அவர்கள் குசித்தாலும் கூட, அந்த ஞானிகள் அப்படி இருந்தாலும் கூட, சுடர் போல் பொய் போகம் மெய்ப்பெருக்கு ஆட்சாக போவார் கடன் தீர்த்தல். அதாவது இந்த பாடலிலே அவர்கள் குறிப்பிடக்கூடியது என்ன என்று சொன்னால், பிராரத்த வாழ்க்கையின் பயனாக, பிராரத்த வினையின் பயனாக இந்த பிறப்பிலே அவர்கள் ஒரு அரசனாக அல்லது பெரிய செல்வமுடையவர்களாக அந்த ஞானிகள் பிறந்தாலும் கூட, அவர்கள் அந்த பிராரத்த கர்மத்தினாலே இது நமக்கு வந்திருக்கின்றது என்பதை உணர்ந்து அதை அவர்கள் அனுபவித்தாலும் கூட, அதை அவர்கள் உட்புறத்திலே அனுபவிக்காமல் வெளிப்புறத்திலே பார்ப்பதற்கு அவர் அனுபவிப்பது போல தோன்றும், ஆனால் அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். அதை அனுபவிக்காமல் அவர்கள் இறைவனுடைய திருவடியின் கண்ணே சித்தத்தால், இறைவனுடைய திருவடியின் கண்ணே சித்தத்தை வைத்து பற்றின்றி அந்த இல்லற வாழ்க்கையிலே இருப்பார்கள் என்கின்ற இந்த பாடலை 219வது அருளவத்தை தன்னை பாடலிலே குறிப்பிடுகின்றார். இதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஒரு பாடல், இல்லறத்தார்கள் எப்படி இருக்க வேண்டும், இல்லற ஞானிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதை நான் நிறைவாக சொல்லி இந்த சொற்பொழியை நிறைவு செய்கின்றேன். சரி, இந்த இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், எப்படி இவர்கள் அனுபவிக்காமல் இதை அனுபவிக்கின்றார்கள் என்று சொன்னால், அதற்கு மிக முக்கியமான கருத்துக்களை சீர்காழி தன்னுடைய வள்ளலார் அருளவத்தை தன்மையிலே குறிப்பிடுகின்றார். அதற்கு ஒரு நாயை உதாரணமாக சொல்கிறார். நாய் என்ன செய்யும் என்று சொன்னால், நெய்யை நாய்க்கு கொடுத்து விட்டால் இந்த நாய் நெய்யை சாப்பிடாது. அப்படி தெரியாமல் அதை சாப்பிட்டு விட்டது என்று சொன்னால் உடனே அந்த நெய்யை நாயானது கட்டிவிடும். நாய் இப்பொழுது உணவை அந்த நெய்யை உண்டிருக்கிறது, வயிற்றுக்குள்ளே நெய் போய்விட்டது. ஆனால் திரும்பவும் அந்த நாய் அந்த தன்னுடைய வயிற்றிலே ஒரு துளி நெய் கூட இல்லாமல் அதை அப்படியே கட்டிவிடும். அதை போல இந்த இல்லற தர்மத்திலே இருக்கக்கூடிய இந்த ஞானிகளும் அந்த ஞான நிலையிலே அனுபவிக்க வேண்டும், ஞான நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் இல்லற தர்மத்தை மற்றவருடைய பயன் பெறுவதற்காக நாம் அதை செய்து அதிலே நமக்கு அனுபவம் இன்றி, அதிலே ஒரு அழுத்தம் என்று, இப்பொழுது உதாரணமாக நாம் ஒரு வடை சாப்பிடுகிறோம் என்று சொன்னால், ஏதோ ஒரு இப்பொழுது நமக்கு வடை தேவையில்லை, ஆனால் ஏதோ ஒரு விசேஷத்திற்காக நம் வீட்டிற்கு பல பேர் வருகின்றால் அதற்காக நாம் அதை செய்கிறோம். அப்பொழுது அதிலே விருப்பம் எடுத்து நாம் 10-12 அதை சாப்பிடாமல், அதிலே விருப்பம் இல்லாமல் நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், ஏதோ அவர்களுக்காக செய்வது, நாம் அதை சாப்பிடவில்லை என்று சொன்னால் அவர்கள் தவறாக நினைத்துக் கொள்வார்கள், ஓ இந்த வகையில் ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது போல இருக்கு, அதனால் இந்த வீட்டு தலைவர் சாப்பிடவில்லை, இவர்கள் நமக்கு மட்டும் கொடுக்கிறார் என்று அவர் நினைப்பார். அது அல்லாமல் அதை போல நாம் அதை புசிக்க வேண்டும், ஆனால் அதிலே பற்றின்றி புசிக்க வேண்டும். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்ப இது எப்படி செய்யலாம், இது சாத்தியமா என்று சொன்னால், நாம் ஜனக மகரிஷி ஜனக மகாராஜாவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். சீதையினுடைய தகப்பனார். இது ஒரு கதை தான், இருந்தாலும் இது இந்த இடத்திற்கு மிக பொருத்தமாக இருக்கிறது. ஜனகர் அவருக்கு சீலத்வஜ ஜனகர் என்று பெயர். அதாவது ஒரு காலி கொடியை பற்றி தன்னுடைய கொடியாக அவர் வைத்திருப்பதினாலே அவருக்கு சீலத்வஜ ஜனகர் என்று பெயர். அவருக்கு சீதை நிலத்திலிருந்து கிடைத்தார். அவருடைய சொந்த பெண் அல்ல, நிலத்திலிருந்து கிடைத்ததாக கதைகளிலே சொல்லுகிறார்கள். இப்பொழுது அது இருக்கட்டும். அந்த ஜனகர் ஒரு மகாராஜர், அவர் ஜனகர் ஒரு மகாராஜர். அவர் மிதிலையிலே இருக்கின்றார். அந்த மிதிலை அந்த நகரத்திலே அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஜனகர் மிகுந்த ஞானம் உள்ளவர். அவர் மிக எல்லோராலும் போற்றக்கூடியவர். அவர் ஒரு ராஜ ரிஷியை போல, அவர் ராஜாவாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஞானம், ஆன்ம ஞானம் உள்ளவர். அதனாலே அந்த ஜனக மகாராஜருக்கு மிகப்பெரிய புகழ் இருக்கிறது. அவர் ஒரு அரசர் தான். அவர் படை வைத்திருக்கிறார். அவருக்கு மனைவி மக்கள் மனைவி இருக்கின்றார்கள். பல பேர் அவர்களுக்கு பணி செய்கின்றார்கள். எல்லாம் இருந்தாலும் கூட ஞானத்திலே அவர் உயர்ந்தவராக இருக்கிறார் என்று அவருக்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு புகழ் கிடைத்திருக்கிறது. இதே பக்கத்து நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மதத்திலே ஒரு நாள் இந்த துறவிகள் இதை பற்றி பேசுகிறார்கள். என்னவோ ஜனகர் என்கின்ற மகாராஜாவாம், நமக்கு இல்லாத பெருமை எல்லாம் அவருக்கு வந்து விட்டதாம். நாம் துறவியாக இருந்து தொண்டு செய்து கொண்டிருக்கிறோம், நமக்கு இல்லாத பெருமை அவருக்கு என்ன? ஒரு அரசருக்கு ஏன் இவ்வளவு மெய்ஞானம் உள்ளவர் என்று பெருமை? ஒராளு அப்படி இருக்க முடியுமா முதலிலே என்று அவர் கேட்கிறார். அது எப்படி? இன்னொருத்தர் சொல்லுகிறார், அது எப்படி இருக்க முடியும்? அவர் தனக்கு பத்திரி இருக்கின்றார்கள், பலவிதமான அராஜகாரியங்களிலே ஈடுபடுகிறார், அவர் எப்படி ஞானம் உள்ளவராக இருக்க முடியும்? நிச்சயமாக அவர் ஞானம் உள்ளவராக இருக்க முடியாது என்று இவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கிற போது அங்கே ஒரு ஒற்றன் இருக்கிறான். அந்த காலத்திலே அரசர்களுக்கு ஒற்றர்கள் உண்டு. அந்த ஒற்றனை இங்கேயோ நடந்து போகிற போது அங்க இருந்தவன் அந்த செய்தியை கேட்டு விட்டு இங்கே ஜனக மகாராஜரிடத்திலே வந்து, ஜனக மகாராஜரே, இதை போல இல்லறத்திலே இருந்தால் அவர்களால் உண்மை துறவையாக இருக்க முடியாது, அதாவது பற்றற்ற நிலை உள்ளவர்களாக இருக்க முடியாது என்று அந்த மடத்தில் இருந்த சன்னியாசிகள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள். இந்த கருத்தை இது உங்கள் சம்பந்தப்பட்டது என்பதனாலே உங்களிடத்திலே வந்து சொன்னேன் என்று அவர் சொல்லிவிட்டு போய்விட்டார். உடனே மந்திரிகளை அழைத்து ஜன மகாராஜர் சொன்னார், நீங்கள் போய் இந்த மடத்தில் இருக்கக்கூடிய எத்தனை துறவிகள் அங்கு இருக்கிறார்களோ அத்தனை துறவிகளையும் நான் அவர்களுக்கு விருந்து படைக்க வேண்டும் என்று அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது இங்கிருந்து அரண்மனையிலிருந்து ஆட்கள் போய் அங்கே துறவிகளை பார்த்து, துறவிகளே, உங்களுடைய மடம், உங்களுடைய மடத்தினுடைய பெருமையையும் உங்களுடைய தொண்டினுடைய பெருமையையும் எங்கள் அரசர் கேள்விப்பட்டார், அது மாதிரி உங்களுக்கெல்லாம் பெரு விருந்து படைக்க வேண்டும் என்று அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார், நீங்கள் எல்லோரும் வந்து சாப்பிட வேண்டும், பல்லக்குகள் எல்லாம் வந்திருக்கின்றன, நீங்கள் வாருங்கள் என்று குறிப்பிடுகிறார். அதே போல இந்த இவர்கள் எல்லோரும், அந்த துறவிகள் எல்லோரும், சரி பொதுவாக அரசர்கள் அழைத்தால் போக வேண்டும், இல்லை என்று சொன்னால் அரசர்களுடைய தண்டனை காலாக வேண்டியிருக்கும், சரி நாம் போவோம் என்று சொல்லி அவர்களும், சரி நாங்கள் நம்ம நாளை புறப்படலாம் என்று அவர் சொல்லிவிட்டார்கள். நாளைக்கு எல்லாம் பல்லக்கு கிளம்பி ஜனக மகாராஜனுடைய திருமாளிகைக்கு எல்லாம் வந்துவிட்டார். இப்ப ஜனக மகாராஜனுடைய திருமாளிகையிலே பெரிய பெரிய வாழை இலைகளை போட்டு, பத்து வகையான பொரியல், பத்து வகையான கூட்டு, காய்கறி, பழங்கள், உணவுப் பொருட்கள் எல்லாம் அப்படியே இலை முழுக்க நிரம்பி இருக்கின்றன. அந்த துறவிகள் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு உணவை தங்களுடைய வாழ்நாளிலே பார்த்திருக்க முடியாது. அந்த துறவிகளுக்கு எல்லாம் அந்த உணவை பார்த்த உடனே, பொதுவாக துறவிகள் கஞ்சி, தேவரு, களி, இது போல ரொம்ப மிக எளிமையான ஆகாரங்களை சாப்பிடுவார்கள், அவர்களுக்கு இந்த உணவுகள் கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் அந்த துறவிகளுக்கு இந்த உணவை பார்க்கிற போது அதுல ஒரு ஆசை இருக்கிறது, இதை சாப்பிட்டால் நல்லா நன்றாக இருக்கும், இது நிறைய இருக்கின்றன என்று, அது என்னென்ன உணவு என்று ஆராய்ச்சி செய்து பக்கத்தில் இருப்பவர்களை கேட்கின்றார்கள். ஐயா, இது சிகப்பாக இருக்கிறதே இது என்ன உணவு, மஞ்சளாக இருக்கிறதே இது என்ன உணவு, நீளமாக இருக்கிறதே இது என்ன உணவு என்று அந்த உணவை எல்லாம் கேட்டு அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அரசர் வந்த பிறகுதான் அவர்கள் சாப்பிட முடியும். சரி, எல்லாருக்கும் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு இலைகள் அங்கு பரிமாறப்பட்டிருக்கின்றன, நீங்கள் அங்கே போய் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று சொன்ன உடனே அந்த ஞானிகள் போய் அங்கே உட்கார்ந்து, அந்த துறவிகள் போய் அங்கே உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். அதுக்கு மேல அவர்கள் தலைக்கு மேலே ஒரு திரை மாதிரி தொங்க விடப்பட்டிருந்தது. அவர்கள் போய் அங்கு உட்கார்ந்த உடனே அந்த திரைகள் அப்படியே அந்த திரைகள் தூக்கப்பட்ட உடனே என்ன ஆகிறது என்று சொன்னா, அந்த துறவிகளுக்கு உச்சன் தலையிலே ஒரு உண்மையான ஒரு கத்தி கட்டி, ஒரு வெள்ளைய நூலிலே கட்டி தொங்க விடப்பட்டிருக்கிறது. தலைக்கு மேலே ஒரு மெல்லிய நூல், மயிர் போல இருக்கக்கூடிய ஒரு நூலிலே ஒரு பலமான கத்தி நன்றாக தொங்கி அப்படியே ஆடிக்கொண்டிருக்கிறது. அது எந்த நேரத்திலேயே அருந்து தலையில விழுந்தால் தலைக்குள்ளே போய் சொருகிவிடும். அப்பொழுது இது இந்த துறவிகளுக்கு ஒன்றும் புரியவில்லை, என்னடா இது இப்படி வந்து மாற்றிக்கொண்டோமே என்று அவர்கள் அங்க மேலே பார்க்கிறார்கள், கீழே பார்க்கிறார்கள். அரசர் வந்து விட்டார். அரசர் வந்தவனே, எல்லோரும் சாப்பிடுங்கள், நீங்கள் எல்லோரும் முழுமையாக சாப்பிட்டு போக வேண்டும், மீதி வைக்க கூடாது என்பது ஒரு பழக்கம், எல்லோரும் திருப்தியாக சாப்பிடுங்கள் என்று சொல்லி ஒரு உட்கார்ந்து விட்டார். அவரும் சாப்பிடுகிறார், எல்லோரும் சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட உடனே உணவு அந்த துறவிகளுக்கு என்ன என்று சொன்னால், கத்தி எப்போ விழுந்து அருந்து தன்னுடைய தலையிலே விழும் என்கின்ற அந்த உணர்விலேயே அவர்கள் சாப்பிட்டதுனாலே, அந்த பயத்திலே அவர்கள் சாப்பிட்டதுனாலே, அவர்கள் என்ன சாப்பிட்டார்கள், எந்த உணவு எப்படி இருந்தது என்கின்ற எந்த விதமான அவர்களுக்கு அந்த உணர்வும் இல்லை. ஏதோ சாப்பிட்டார்கள் என்பது மட்டும் தெரிகிறது, ஆனால் இலையிலே ஒன்றுமில்லை, எல்லாத்தையும் சாப்பிட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஜனக மகாராஜரிடத்திலே, நாங்கள் எல்லோரும் போய் வருகிறோம், ஆனால் நீங்கள் இப்படி செய்திருக்க கூடாது, உணவை போட்டு விட்டு எங்கள் தலைக்கு மேலே கத்தியை தொங்க விடலாமா என்று அந்த ஞானிகள், அந்த துறவிகள் அந்த ஜனக மகாராஜரை கேட்டபோது, இப்போ ஜனக மகாராஜர் இதற்கு விடை சொல்லுகிறார். இந்த கருத்தை தான் இங்கு உயிரொடுக்கத்திலே இதை சொல்லுகிறார். ஜனக மகாராஜர் சொல்லக்கூடிய விடை என்ன என்று சொன்னால், நீங்கள் சாப்பிட்டீர்கள் அல்லவா என்று கேட்டார். ஆமாம், நாங்கள் சாப்பிட்டோம். இலையிலே ஒன்று கூட இல்லாமல் எல்லாவற்றையும் சாப்பிட்டீர்கள். எந்த உணவு நன்றாக இருந்தது என்று அவர்கள் கேட்கின்ற போது இந்த துறவிகள் என்ன சொன்னார்கள், எங்களுக்கு எந்த உணவு நன்றாக இருந்தது என்கின்ற அந்த சுவையே தெரியவில்லை, சுவையே எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் எங்கள் தலை மீது கட்சி தொங்க விடப்பட்டிருக்கிறதுனாலே அந்த கட்சியின் மீதுதான் எங்களுடைய முழு கவனமும் இருந்தது. ஏனென்று சொன்னால் அது அசைந்து கொண்டே இருந்தது. அது எந்த நேரத்திலே அருந்து எங்கள் தலைக்குள்ளே விழுமோ எங்களுக்கு தெரியாது. அதனாலே நாங்கள் எல்லாம் பயத்திலே அந்த கட்சியின் மீது உணர்வோடு இருந்து இதை உண்டோம். அதனாலே எங்களுக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டோம் என்பது தெரியவில்லை என்று சொன்னார்கள். அதை போல அப்பொழுது அது ஜன மகாராஜா சொன்னார், நானும் அதை போலத்தான். இப்பொழுது நீங்கள் சாப்பிட்டீர்கள், என்ன சாப்பிட்டீர்கள் என்று அனுபவிக்காமல் அதை சாப்பிட்டீர்கள். அதை போல உங்களுடைய கவனம் எல்லாம் கத்தியிலே இருந்தது. அதை போல என்னுடைய கவனமும் இறைவனுடைய திருவடியிலே இருக்கின்றது. நானும் இந்த சுகபோகங்களை எல்லாம் அனுபவிக்கின்றேன். நானும் அரசனாக இருக்கின்றேன். ஆனால் இந்த அரசனாக நான் இருந்தாலும் கூட இதையெல்லாம் நான் என்னுடைய ஆன்ம அறிவிலே உணர்ந்து அனுபவிக்கவில்லை. இதையெல்லாம் நான் ஒரு சட்டை போடுவது போல போட்டுக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய முழு கவனமும் இறைவனுடைய திருவடி சிந்தனையிலே இருக்கின்றது என்று அவர் சொன்னார். எனவே அப்படி இருந்தால் சித்தி முக்தி இன்பங்களை பெறுவது நிச்சயம் என்று அவர் சொன்னார். அதைத்தான் நம்முடைய வள்ளல் பெருமானும் இருக்கும் ரத்தன முதலியார் முதலிய அடியவர்களுக்கு சொன்னார். அதைத்தான் இங்கு சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் குறிப்பிடுகின்றார். இறைவன் மீது முழு கவனத்தோடு இறைவனுடைய எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியின் கண்ணே. திருஞான சம்பந்த பெருமானும் திருமணம் செய்து கொண்டார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் திருமணம் செய்து கொண்டார்கள். அப்பூதியடிகள் திருமணம் செய்து கொண்டார்கள். சிறுத்தொண்ட நாயனார் திருமணம் செய்து கொண்டார்கள். இப்படி 63 நாயன்மார்களிலே சித்திமுத்தி அடைந்த பெரும்பாலானவர்கள் திருமணம் செய்து கொண்டு அந்த திருமண வாழ்க்கையிலே இவர தர்மத்திலே இருந்தார்கள். ஆனால் அந்த திருமணத்திலே அவர்கள் இருந்தாலும் கூட அவருடைய கவனம் எல்லாம் மாடு மனை மக்கள் பொன் இவற்றிலே இருந்ததா என்று சொன்னால் இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் தன்னுடைய பாடலிலே, மற்று பற்று எனக்கு இங்கு இல்லை, நின் பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன், பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்று குறிப்பிடுகிறார். திருப்பாண்டி கடுமூடி என்கிற அந்த படிகத்திலே சொல்கிறார், எனக்கு இறைவனே எம்பெருமானே எனக்கு நான் எனக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார். அவருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இரண்டு மனைவிகள், பறவையார் சங்கிலியார் என்கின்ற இரண்டு மனைவிகள் இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்லுகிறார், மற்று பற்று எனக்கு இல்லை, எனக்கு வேறு இடத்திலே எனக்கு பற்று இல்லை. ஆனால் இதையெல்லாம் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே தவிர எனக்கு இந்த இடங்களிலே பற்று இல்லை. மற்று பற்று இங்கு எனக்கு இன்றி உன் திருப்பாதமே மனம் பாதித்தேன், உன்னுடைய திருவடிகளிலே நான் சிரத்தை உடையவனாக சிந்தை உடையவனாக இருக்கின்றேன். அப்படி சிந்தை உடையவனாக நான் இருந்ததினாலே எனக்கு என்ன ஆயிற்று என்று சொன்னால், பெற்றலும் பிறந்தேன், பிறவாத தன்மை வந்து எய்தினேன், நான் பிறவாத தன்மையை பிறப்பு அறுக்கக்கூடிய தன்மையை பெற்றுக்கொண்டேன் என்று அங்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடுகிறார். இன்னொரு தர்மத்திலே இருந்து ஞான நிலையை அடைந்த ஞானிகள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இங்கே தஞ்சனூர் என்கின்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த கஞ்சனூரிலே ஹரதத்த சிவாச்சாரியார் என்ற ஒரு ஞானி இருந்தார். அவரும் திருமணம் செய்து கொண்டவர். அதே நேரத்திலே இறைவனுடைய திருவருளை பரிபூர்ணமாக பெற்றவராக அவர் இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் இதற்கு ஒரு ஆதாரணமாக இருக்கின்றது. அதாவது அவருடைய இது ஒரு ஒரு சின்ன கதை இது. ஹரதத்த சிவாச்சாரியார் இருக்கிறார். அவருடைய மனைவி, அவருக்கு பல குழந்தைகள், நிறைய குழந்தைகள் அவருக்கு, மனைவி இருக்கிறார். மனைவி என்ன செய்கிறார் என்று சொன்னால், இவர் அரதத்து சிவாச்சாரியார் திருமணம் செய்து கொண்டாலும் ஒரு எளிமையான வாழ்க்கையில் இருக்கிறார். தேவையான உடை உணவு முதலிய இடம் முதலியவர்கள் இருக்கின்றன. ஏதோ ஒரு பக்கத்திலே ஒரு விசேஷம் நடக்கின்றது. அந்த விசேஷத்திற்கு போக வேண்டும் என்று எண்ணம். ஆனால் அவருடைய மனைவி அங்கு போகாமல் இருக்கின்றார். ஒரு கொஞ்சம் சோகமாக இருக்கிறார். அரதத்து சிவாச்சாரியார் போய் கேட்டார், அம்மா என்ன ஆயிற்று, ஏன் இப்படி சோகமாக இருக்கிறார். அப்பொழுது அவர் சொன்னார், பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விசேஷம், ஒரு வீட்டிலே விசேஷம் இருக்கு, அந்த விசேஷத்துக்கு நான் போக வேண்டும். ஆனால் கழுத்து மூக்கு காது மூக்கிலே நகை முதலியவை இல்லாமல் போனால் அவர்கள் மதிப்பார்களா என்று அந்த மனைவி அவரிடத்திலே கேட்டார். அப்படி கேட்கின்ற போது அவர் சொன்னார், இது இப்போது நிச்சயமாக உனக்கு வேண்டுமா, நிச்சயமாக எனக்கு வேண்டும், இல்லை என்றால் என்னால் அங்கு போக முடியாது, என்னை எல்லோரும் குறைவாக நினைப்பார்கள் என்று அவர் சொன்ன உடனே இப்படி இவருடன் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு பசு, அதாவது ஒரு காளை மாடு அவருடைய வீட்டுக்கு வாசல்புறம் அப்படி கடந்து போகிறது. இப்ப ஹயகிரீவ சிவாச்சாரியார் அவருடைய மனைவியை கூப்பிட்டார். கூப்பிட்டு அங்கே இப்போ ஒரு காளை மாடு நடந்து போனதல்லவா, அந்த காளை மாடு நடந்து போன அந்த அடிச்சுவடு, அந்த ஒவ்வொரு அடிச்சுவடையும் அப்படியே எடுத்தால் உள்ளே அங்கே தங்கம் இருக்கும் என்று சொன்னார். அதை போலவே அந்த அம்மையார் அங்கே போய் அந்த அடிச்சுவட்டை வருடி பார்க்கின்ற போது அங்கே காதுக்கு மூக்குக்கு முதலியவைகளெல்லாம் அணியக்கூடிய அந்த நகை முதலியவையெல்லாம் அங்கே இருந்தது என்று குறிப்பிடுகிறார். நிறைவாக அரதத்த சிவாச்சாரியாருக்கு இது நடந்ததாகவே சொல்லுகிறார்கள். அரதத்த சிவாச்சாரியார் இல்லறத்திலே இருந்தார், மனைவி மக்களோடு இருந்தார். ஆனால் அவரை அழைத்து கொண்டு போவதற்கு திருக்கைலாயத்திலிருந்து புஷ்பக விமானமே நேரடியாக எல்லோரும் காண வந்து அவரை அழைத்து கொண்டு போனதாகவும் அவருக்கு வரலாறு இருக்கின்றன. அது நாம் அது அந்த கருத்துக்களை ஒரு புறம், அந்த கதைகளை ஒரு புறம் வைத்துக் கொண்டாலும் கூட, இல்லற ஞானத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லறத்திலே இருக்கக்கூடியவர்களும் ஞானிகளாக இருக்க முடியும். அப்படி எப்படி அவர்கள் ஞானிகளாக இருக்க முடியும் என்று சொன்னால், முதலிலே அவர்கள் தேவைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர்கள் சம்பாதித்தாலும் கூட, அவர்கள் எந்த மாதிரியான அந்த நிலைகளிலே அவர்கள் இருந்தாலும் கூட, அவர்கள் எப்படி அந்த நெய்யுண்ட நாய் தன்னுடைய வயிற்றிலே அது ஒரு துளி கூட வைத்துக் கொள்ளாமல் கக்கி விடுகிறதோ, அப்படி பற்றற்று அந்த சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும். அப்பொழுது எதன் மீது பற்று பெற்ற வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய திருவடியின் கண்ணே. சுந்தரமுத்து சுவாமிகள் சொன்னது போல, மற்ற பற்று எனக்கின்றி நீ திருப்பாதமே மனம் பாவித்தேன், அதனாலே பிறவாத தன்மை வந்து எய்தினேன் என்று அவர் சொன்னது போல, வள்ளல் பெருமான் சொன்னது போல, இறைவனுடைய திருவடியின் கண்ணே பற்று வைத்துக் கொண்டு எத்தனை விகா விவாகம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று அவர் ஒரு நகைச்சுவையாக சொன்னது போல, நாம் இறைவனுடைய திருவடியின் கண்ணே பற்றுடையவர்களாக்கி மற்ற பற்றுகளில் இருந்து அதை அனுபவித்தாலும் அதை அனுபவிக்காத நிலையுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக மாணிக்க மணியானது எப்படி பிரகாசிக்கின்றதோ, இதெல்லாம் ஒளிநுடுக்கத்திலே வரக்கூடிய கருத்துக்கள். மாணிக்க மணியானது பகலிலே இன்றி இரவிலே எப்படி அதிகமாக பிரகாசிக்கின்றதோ, அதை போல இல்லற தர்மத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தான் ஞானம் மிகுந்து அதிகமாக வெளிப்படும். அப்படி வெளிப்படுகின்ற போது அந்த மாணிக்க மணி போல நாம் எல்லோருக்கும் ஒளியை தர வேண்டும். இதற்கு இன்னொரு கருத்து சொல்லுகிறார், மாணிக்க மணி படிகமணி என்கின்ற இரண்டு மணிகளை எடுத்துக்கொண்டு இல்லறத்தில் இருக்க வேண்டியவர்களுக்கு உதாரணம் சொல்லுகிறார். இல்லற ஞானிகளாக இருக்க வேண்டியவர்களுக்கு உதாரணம் சொல்லுகிறார். மாணிக்க மணி எந்த விதமான ஒளியையும் தன்னிடத்திலே கிரகித்துக் கொள்ளாது. மாணிக்கத்துக்கு என்று தனியாக அதற்கு வந்து தனித்தன்மையாக ஒளி இருக்கின்றது. அந்த மாணிக்க மணி தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஒளியைத்தான் பிறருக்கு கொடுக்குமே தவிர தான் எந்த ஒளியையும் கவர்ந்து கொள்ளாது. அப்படித்தான் இல்லறத்திலே ஞான நெறியிலே இருக்க வேண்டியவர்கள் ஒழுக வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நாம் இல்லறத்திலே சன்மார்க்க நெறியிலே ஞான நெறியிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒழுக்கத்தின்படி இருந்து பிறர் ஒழுக்கம் அல்லாத நிலையிலே இருந்தாலும் அதை பார்த்து நாம் அவர்களிடத்திலே இருந்து அந்த பழக்கங்களை பெற்றுக்கொள்ளாமல், அந்த பிற உலகிலே இருக்கக்கூடிய வாசனைகள் நம்மிடத்திலே சாராமல், நாம் தனித்தன்மையோடு வைராக்கியத்தோடு உறுதித்தன்மையோடு இந்த இல்லறத்திலே நாம் இருக்க வேண்டும். மாணிக்கமணி போல தன்னிடத்தே இருக்கக்கூடிய ஒளியை, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தை அவர்கள் பிறருக்கு வழங்கி, தன்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தை பிறருக்கு வழங்கி, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அன்பை பிறருக்கு வழங்கி அவர்கள் புத்தி சுத்தி இன்பத்தை பெற வேண்டும். இது ஞானிகள் இருக்க வேண்டியது. படிகமணிகள் போல சில பேர் இருக்கலாம். படிகமணி என்பது என்ன என்று சொன்னால், இந்த படிகமணி எல்லா ஒளியையும் தன்னிடத்தில் ஈழ்த்து கொள்ளும். இல்லறத்திலே இருக்கக்கூடியவர்கள், இல்லறத்திலே இருந்து கொண்டு ஞானம் அடைய வேண்டும் என்று சொல்லுபவர்கள் நிச்சயமாக அப்படி இருக்கக்கூடாது. இப்பொழுது இன்றைக்கு நம்மிடத்துல ஏற்கனவே ஒரு மகிழ் உண்டு, கார் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். பக்கத்திலே இருக்கின்றவர் வேறு உயர்ந்த ஒரு விலை உயர்ந்த ஏதோ ஒரு கார் வாங்கி இருக்கிறார் என்று சொன்னால், அவரை போல நாமும் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ அதை நாம் பயன்படுத்தி கொண்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த பொருள் முதலிய கருவிகளை, வள்ளல் பெருமான் இதை குறிப்பிடுகின்றார், பொருள் முதலிய கருவிகளை ஏதும் ஆதரவு இல்லாத நிராதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுடைய பசி தவிர்த்தலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இருக்கின்றதே தவிர வேறு செலவுகள் செய்வதற்கு என்னுடைய மனம் சம்மதிக்கவில்லை என்று வள்ளல் பெருமான் சொன்னார்கள். திருவருப்பா பதிப்பிக்க அனுமதி கேட்டபோது இந்த திருவெப்பா பதிப்பிக்கக்கூடிய இந்த பணத்துக்கு ஏன் செலவு செய்ய வேண்டும், ஏழைகளுடைய பசியை துணியை போக்குவதற்கு நாம் பயன்படுத்தலாமே என்று இருக்கும் ரத்ன முதலியார் இடத்திலேயே வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார்கள். அதை போல மாணிக்கமணி போல நாம் இருக்க வேண்டும் என்று இந்த பாடலிலேயே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது நிறைவு கருத்தாக இளறத்தார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று உதாரணங்களை சொல்லி 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 மிக அழகாக இந்த பாடலிலே சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் இந்த ஒளிவிலுடக்கத்திலே இருக்கக்கூடிய அருளகத்தின் தன்மையிலே 218 பாடலிலே குறிப்பிடுகின்றார். இந்த ஒரு பாடலை மாத்திரம் நான் நிறைவு செய்து இந்த கருத்துக்களை தொகுத்து உங்களுக்கு மறுமுறையும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பாடல் 218 பாடலாக இருக்கிறது. இந்த பாடலுக்கு ஏற்கனவே நாங்கள் அதாவது ஒளியுடக்கத்துக்கு உரை அனுப்பி ஆயிற்று. உங்களிடத்திலே அந்த பாடல் இருக்கும், வாட்ஸ்அப்பிலே அனுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேண்டுகிற போது அதிலே நீங்கள் அதை அதை உணர்ந்து கொள்ளலாம். நான் முதலே இந்த பாடலை படித்து இதற்குரிய உரையையும் படித்து நான் இதற்குரிய விளக்கத்தை சொல்லுகிறேன். அவரவரை போலிருப்பர் தாம் அவர் ஆனார் போல் இவர் அவர்க்கு ஒப்பு இல்லை எனினும் ஓமை சொலின் தேசி பணம் வெய்யோன் வீணை வெளி விசிறி யாசியர் போல் என்கெனும் ஆ குடும்பத்தோடு கூடியிருந்தும் ஞானிகளாயிருப்போர் அறிவினால் அக்குடும்ப நிவர்த்தியாயிருந்த ஞானிகளைப் போலே இருப்பார். அதாவது இங்க என்ன சொல்லுகிறார், குடும்பத்திலே அவர்கள் கூடியிருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சரி, இவர்கள் குடும்பத்திலே இருக்கிறார்களே, இவர்கள் அந்த ஞானிகளுக்கு குடும்பத்தை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு சமமாக இருப்பார்களா என்று சொன்னால், ஆமாம், அவர்கள் சமமாகத்தான் இருப்பார்கள். அவர் அவரை போல் இருப்பார் தாம் அவர் ஆகார் போல் என்று குறிப்பிடுகிறார். ஞானிகளைப் போலவே இருப்பார். இக்குடும்பத்தோடும் இருந்த ஞானிகள் தாம் நடையினால் அக்குடும்ப நிவர்த்தியாயிருந்த ஞானிகளைப் போல் ஆகார். அதாவது இங்க என்ன சொல்லுகிறார், குடும்பத்தின் குடும்பத்தை துறந்து வெளியிலே இருக்கக்கூடிய ஞானிகளை குடும்பத்திலே இருக்கின்ற ஞானிகளுக்கு ஒப்பாக சொல்ல முடியும். இவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள், குடும்பத்தில் இருந்து கொண்டே ஞானம் பேசுகிறார்கள். ஆனால் இந்த குடும்பத்திலே இருந்து கொண்டு ஞான நிலையிலே இருக்கின்றார்களே, இவர்களை வெளியிலே இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு உதாரணமாக சொல்ல முடியாது. ஏன் என்று சொன்னால், வெளியிலே இருப்பவர்களை விடவும் குடும்பத்திலே இருந்து ஞான நெறியிலே இருக்கின்றவர்கள் உயர்ந்தவர்கள். அதனாலே வெளியிலே இருப்பவர்களை குடும்பத்திலே இருக்கக்கூடிய அந்த இல்லற ஞானிகளோடு ஒப்பாக சொல்ல முடியாது என்று குறிப்பிடுகிறார். அதுபோல இந்த குடும்பிகள் அந்த குடும்பத்தோடும் இருந்த ஞானிகளுக்கு நடையினால் ஒப்பர் அறிவினால் இந்த குடும்பிகள் அந்த குடும்பத்தோடும் இருந்த ஞானிகளுக்கு ஒப்பிலர் எனினும் இன்னும் அந்த ஞானிகளுக்கு ஓமை கூறும் இடத்தில். இங்கே அடுத்ததாக என்ன சொல்லுகிறார், குடும்பத்திலே இருக்கின்றார் ஞானி, மற்றவர்களும் குடும்பத்திலே இருக்கிறார்கள், ஞானியும் குடும்பத்தில் இருக்கிறார். அதாவது அல்லது ஞான நிலையிலே முயற்சி செய்பவரும் குடும்பத்தில் இருக்கிறார் என்று சொன்னார். வெளியிலே இருந்து பார்ப்பதற்கு இவர்கள் எல்லாரும் இவரை போலத்தான் இவரும் என்று இவரும் ஒரு சாதாரண குடும்பத்தை நடத்துகிறார் என்றுதான் தோன்றுமே தவிர, ஆனால் அப்படி அல்ல. அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லி மிக அழகாக சொல்கிறார். மிக முக்கியமான ஒரு கருத்து, நாம் எல்லோரும் அறிந்து அறிந்து அடைந்து நாம் இன்புறக்கூடிய இன்புறக்கூடிய வேண்டியது, இன்புறுவதோடு மட்டுமல்லாமல் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கருத்து. இந்த இல்லறத்திலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் அல்லது எப்படி இருக்க வேண்டும், இங்கே எப்படி இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகிறார். இவர் ஒரு இலக்கணமாக சொல்லுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இதையே நாமும் பின்பற்றி கொள்ள வேண்டும். இப்போது இல்லற ஞானிகளுக்கு என்னென்ன உதாரணம் என்று சொன்னால், இல்லற ஞானிகள் தேசி போல பணம் போல வெய்யோன் போல வீணை போல வெளி போல விசிறி போல ஆசியர் போல என்று இந்த ஏழு உதாரணங்களின் படி இருப்பார் என்று குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு உதாரணத்தையும் ஏன் அப்படி அவர் இல்லற ஞானிகளுக்கு இல்லறத்திலே இருப்பவர்களுக்கு ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். வேசி போல் என்று எதற்காக இந்த உதாரணத்தை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், பணம் அதாவது முதலே வேசி போல எதற்காக வேசி போல அடுத்தது பணம் போல அடுத்து வெய்யோர் முதலிய வகையா சொல்கிறார். முதலில் நாம் வேசியை எதற்கு இந்த ஞானிகளோடு இல்லற ஞானிகளுக்கு உதாரணமாக சொல்லுகிறார் என்று சொன்னால், ஏசி தன்மேல் ஆசை கொண்டு வந்த அவர்களிடத்திலே அவர்கள் வாக்கினாலும் வெளிப்படையாக அவர்கள் ஆசையாக பேசுவார்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மையிலே ஆசை, அவர்களுக்கு உண்மையாக
யாரோ ஒரு இடத்திலே வருகிறார் என்று சொன்னால் அவர்களை யார் எவர் என்று அவர் விசாரிக்க மாட்டார். அவர்களுக்கு உள்ளே ஆசையும் இருக்காது. ஆனால் அந்த பணத்தின் பொறுப்பு அவள் என்ன செய்வாள் என்று சொன்னால் வாக்கிலே நல்லபடியாக பேசுவார். அதை போல இந்த ஞானிகள் என்ன செய்வார் என்று சொன்னால் மனைவி முதலிய குடும்பத்தார், மனைவி கணவன் இப்போது பெண்களாக இருந்தால் கணவன் என்று வைத்துக் கொள்ளலாம், சில எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். மனைவி கணவன் முதலிய இந்த குடும்பத்தார்கள் எல்லாம் இந்த ஞானியின் மீது ஆசை உற்று அவர்கள் வந்து பேசினால் இவர்கள் என்ன செய்வார்கள், வாக்கிலே அவர்களிடத்திலே இன்பமாக அவர்கள் மீது பாசம் இருப்பது போல் அவர்கள் பேசுவார்கள். அப்படி பேசினாலும் கூட மனத்திலே அவர்களுக்கு அப்படி ஆசை இல்லாமல் இருப்பார்கள். அதாவது வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருந்தார், வாக்கிலே சமீபித்தும் மனத்தில் நெடுந்தூரமாயும் இருக்க வேண்டும் என்கிறார். அதற்கு இது மிகப்பெரியாக புரிந்துகிறது. மனைவி மக்கள் முதலியவர்கள் வந்தார் அவர்கள் வந்தாலும் கூட அவர்களும் நம்மை போல ஆன்மாக்கள் என்கின்ற அந்த உணர்வோடு, ஆனால் இல்லற தர்மத்திலே இருப்பதினாலே அவர்களிடத்திலேயும் நன்றாக பேசி அன்பாக பேசி பாசமாக பேசுவார்களே தவிர, ஆனால் அது வாக்களவிலே இருக்குமே தவிர அவருடைய மனத்திலே அவர்கள் பற்றின்றி இருப்பார்கள். எப்படி அந்த வேசி வாக்கிலே வார்த்தைகளை காட்டி மனத்திலே பற்றின்றி இருக்கின்றாலோ அதை போல இந்த ஞானிகளும், இல்லறத்திலே இருக்கக்கூடிய ஞானிகளும் யார் மீதும் பற்றின்றி அவர்கள் இருப்பார்கள். ஆனால் வெளியிலே எல்லோருக்கும் பரோபகார விஷயத்தினாலே, எல்லோரும் இன்பமறைய செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே அவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசி இருப்பார்கள். அதனாலே இங்க வேசியை உதாரணமாக சொன்னார். அதற்கு அடுத்ததாக பணத்தை அவர்களுக்கு உதாரணமாக சொல்கிறார். பணம் எவர் எவர் எமது எமது என்று அபிமானித்தாலும், இப்பொழுது நான் சிதம்பர சுவாமியினுடைய குறிக்கூறையிலிருந்து இதை நான் சொல்லுகிறேன். இந்த உதாரணத்தை ஏன் இவர் குறிப்பிட்டார் என்று ஒடியிலெடுக்க நூலுக்கு உரை எழுதிய திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் விரிவாக எழுதியிருக்கிறார்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு படித்து காண்பித்து சொல்கிறேன். பணத்திலே பணம் என்ன, பணம் இருக்கின்றது. பணத்தை இப்போ இது ஒரு பணம் அங்கே நோட்டு அங்கே வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த நோட்டு கீழே கிடக்கிறது என்று சொன்னால் நிறைய பேர் வந்து இது என் பணம் என் பணம் என்று அந்த பணத்தின் மீது அவர்கள் சண்டை போட்டுக் கொள்வார்கள். எனக்கு இந்த பணம் உரிமை, எனக்கு இந்த பணம் உரிமை என்று அவர்கள் அந்த பணத்தின் மீது ஆசை உருவார்கள். ஆனால் அந்த பணம் யார் மீதும் அந்த பணத்துக்கு விருப்பம் இல்லை. அதை இங்கே சொல்லுகிறார், பணம் எவர் எவர் எமது எமது என்று அபிமானித்தாலும் தான் அவர் மேல் அபிமானம் அற்றிருத்தல் போல. பணத்துக்கு யார் மீதும் அபிமானம் கிடையாது. பணம் ஒரு ஜட பொருள், அது யாரிடத்திலேயும் இருக்கும். அதற்கு யார் மீதும் பற்று இல்லை, பாசம் இல்லை, ஆனால் அது இருக்கும். அதை போல சுற்றத்தார்கள், நண்பர்கள் முதலியோர் இவர் இவர் எங்க ஆளு, இவர் என்னுடையவர், இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் என்று நம்மிடத்துல அபிமானமாக வந்து அவர்கள் பேசினாலும் கூட வாக்களவிலே அவர்களுக்கு புன்முறுவல் செய்து பேசி பற்றோடு இருப்பது போல காண்பித்து, ஆனால் மனக்கலவிலே அவர்கள் நிர்விகாரிகளாக, நிர்விகாரிகள் என்று சொன்னால் அதாவது பற்றின்றி இருப்பவர்களாக, அவர்கள் மீது அபிமானம் இன்றி இருப்பவர்களாக. அதாவது இங்கே பொதுவான அன்பு என்பது ஒன்று உண்டு, ஆன்மநேய உரிமை என்பது ஒன்று உண்டு. ஞானிகளுக்கு எல்லா உயிர்கள் மீது கருணை இருக்கும், அந்த வகையிலே மனைவி மக்கள் என்கின்ற கருணையும் இருக்கும். அன்பு என்பது வேறு, பாசம் என்பது வேறு. பாசம் என்பது தலை, பாசம் என்பது அவர்கள் மீது இருக்கக்கூடிய பற்று. இவர்கள் நமக்குத்தான் உரியவர்கள், இவர்கள் இதை செய்ய வேண்டும், இவர்கள் இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இவர்கள் நமக்கு இப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பாசம் வைக்காமல் பொதுவான அன்போடு அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நாம் செய்து கொடுத்து அவர்களோடு இருக்க வேண்டும். அப்பொழுது மற்றவர்கள் இவர்களை, இந்த ஞானியை விரும்புவார்கள். வெளிப்படையாக இவர் அவர்களை ஓரளவுக்கு வார்த்தை மாத்திரத்திலே இவர் பேசினாலும் கூட மனத்திலே அந்த ஞானி பற்றி இருப்பார். எனவே நாமும் அப்படி இருக்க வேண்டும் என்பதனாலே இந்த பணத்தை உதாரணமாக சொல்கிறார். அதற்கடுத்ததாக சூரியனை உதாரணமாக சொல்கிறார். வெய்யோ நாள் உலகத்தார் தொழிற்படினும் இவர் செய்யும் நன்று தீது அவனுக்கு இன்றியாது போல். அதாவது சூரியன் இருக்கிறது, சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பரவி நன்மை செய்கின்றது. ஆனால் உலகத்திலே நன்மை தீமை யாரோ ஒரு நன்மை தீமை செய்கிறார் என்று சொன்னால் அது சூரியனுக்கு ஒன்றும் ஆவதில்லை. சூரியனுடைய கதிர்களாலே எல்லோரும் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த சூரியனுடைய கதிர்களை பெற்று வாழக்கூடியவர்களாலே சூரியனுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. இவர்கள் செய்யக்கூடிய நல்லதோ தீயதோ சூரியனை பாதிக்காது. அதை போல தமது வாக்கு காயங்களில் யாது நிகழும் இவற்றால் வரும் இதாகிதங்களில் தாம் சாராதிருத்தலின் வெய்யோ நின்றார். அதாவது இப்போ ஞானி என்ன எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், வாக்கினாலும் காயத்தினாலும் தேகத்தினாலும் சொல்லினாலும் எது நடந்தாலும் கூட அந்த வாக்கினாலும் இந்த சொல்லினாலும் தேகத்தினாலும் வரக்கூடிய எதுவும் அவரை உத்திரம்பாக பாதிக்காமல் இருக்கும், அப்படி பாதிக்காதவராக அவர் இருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது ராமருக்கு ஒரு உதாரணம் சொல்வார்கள், சீதையை அயோத்தியில் இதெல்லாம் ஒரு பாடல்கள், இது இல்லறத்தில் இருக்கின்றவர்களுக்காக சொல்லுகிறேன். நாம் ராமர் என்று சொன்னால் நாம் வேறு விதமாக நாம் அதை எண்ண வேண்டியில்லை. ஒரு கம்பருடைய பாடலிலே வருகின்றது, இல்லறத்தில் இருக்கின்றார் ராமரும் சீதையும், சீதையை ராமனை பிரிந்திருக்கிறார். அப்பொழுது சீதை அசோகவனத்தில் இருந்து கொண்டு ராமருடைய குணங்களை எண்ணி பார்க்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், சீதை சொல்லுகிறார், நெய்த்திருப்பதம் மேவு என்ற போதினம் அவருடைய தந்தையார் தசரத ராஜா அந்த ராமரை அழைத்து, அப்பா நாளைக்கு உனக்கு இந்த நாட்டை கொடுத்து விடுகிறேன் என்று அவர் சொன்னார். அவர் சொன்ன போது அவருக்கு எப்படி மனம் இருந்தது என்று சொன்னால், அவருடைய முகம் இருந்தது என்று சொன்னால், எதுவும் எந்த விதமான ரியாக்ஷன், அதாவது எந்த விதமான முக அசைவுகளும் முகபாவங்களும் சந்தோஷமோ துக்கமோ அவருக்கு எதுவும் இல்லை, அவர் அப்படியே இருக்கிறார். சரி, அடுத்த நாள் என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால், கைகேசியினுடைய வரத்தினாலே ராமர் காட்டுக்கு போக வேண்டியதாக ஆகிவிட்டது. அப்பொழுது அவங்களிடத்திலே சொல்லுகிறார்கள், அப்பா உனக்கு அரசாட்சியிலே உன் தம்பிதான் அரசாட்சி செய்ய வேண்டும், இந்த நாடு நகரம் ஒன்றும் உனக்கு இல்லை, ராஜபோகங்கள் ஒன்றும் இல்லை, உனக்கு உணவு இல்லை, உடை இல்லை, அரசனுடைய வாகனங்களை கூட நீ பயன்படுத்த முடியாது, நீ காலகத்துக்கு நடந்து போக வேண்டும் என்று உத்தரவாக இருக்கிறது என்று சொன்னபோது, அப்பொழுதும் அந்த ராமர் அதே முகத்தோடு, முன்பு ஆட்சியை உனக்கு தருகிறேன் என்று சொன்ன போது எந்த முகத்திலே இருந்தாரோ, எந்த முகத்திலே அசைவற்று சந்தோஷமும் துக்கமும் அற்று இருந்தாரோ, அதை போலவே இந்த நாடு நகரம் சுற்றம் எதுவும் உனக்கில்லை, இந்த நாட்டை விட்டே போக வேண்டும் என்று சொன்ன போதும் அவர் அப்படி இருந்தார். மெய்த்திருப்பதம் ஏவு என்ற போதினம், இத்திருப்பிழந்து ஏகு என்ற போதினம் அவருடைய முகம் எப்படி இருந்ததா, ஒரு சுவரிலே ஒரு செந்தாமரையினுடைய படம் வரைந்திருக்கிறார், ஒரு தாமரையினுடைய படம். இந்த தாமரையினுடைய படம் சூரியன் வந்தாலும் சூரியன் வராவிட்டாலும் இந்த தாமரையினுடைய படம் என்றைக்கும் இருப்பது போல இருக்கும். அதை போல ராமருடைய முகம் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரையினை ஒத்திருந்த முகம், அந்த முகத்தை எண்ணி உயர்ந்துவார். அதாவது இறைவினை ஒப்பு. இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஞானிகள் நல்வினை தீவினையாகிய எந்த வினைகள் தந்தார் நினைக்க வேண்டும், இறைவனுடைய திருவடியை அவர்கள் நினைந்து நன்வினை தீவினையாகிய எந்த வினைகள் வந்தாலும் அந்த வினையை அந்த இல்லற ஞானிகள் பொருட்படுத்தாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இறைவனுடைய திருவடியின் கண்ணிய தியானம் உள்ளவர்களாகி இறைவனுடைய திருவருள் நடத்த நாம் நடக்கின்றோம் என்கின்ற எண்ணமுடையவர்களாக இருப்பதினாலே அந்த ராமருக்கு நன்மை தீமை ஆகிய இந்த இரண்டும் சரியாக வந்தது. அதை போல இந்த உலகத்திலே மனவாந்து நாயங்களில் எது நிகழ்ந்தாலும் ஆன்ம அளவிலே அவர்கள் அதை அவர்களுக்கு பாதிக்காமல் அவர்கள் இறைவனுடைய திருவடி சிந்தையினராய் இருப்பதினாலே அவர்களை இங்கு வெய்யோன் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக நாமும் இப்படி இருக்க வேண்டும். அதாவது இங்கே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இல்லறஞானிகள் இப்படி இருக்கிறார் என்று சொல்லுகிறார், நாமும் அப்படி இது உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாமும் அப்படி இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக வீணையை சொல்லுகிறார். வீணை வாசியாதிருந்த போதும், இது ஒரு மிக அழகான ஒரு உதாரணம், நகைச்சுவையான உதாரணமும் கூட இது. வீணை யாராவது வாசித்தால் வாசிக்கும், வீணை ஒரு பொருள் இருக்கிறது, அந்த வீணையை நாம் வாசித்தால் அந்த வீணை வாசிக்கும், வாசிக்காமல் சும்மா இருந்தால் அந்த வீணை வாசிக்காது. அதை போல இந்த இல்லற ஞானிகளும் எப்பொழுதும் இறைவனுடைய திருவடி சிந்தையினராய் இருக்கின்றார். அதே நேரத்திலே சுற்றம் முதலியவர்களையும் இவர்கள் கழுவ வேண்டும். இப்பொழுது இதைத்தான் சத்தியபிரையாளர்கள் குறிப்பிட்டார்கள். நாம் இறைவனுடைய திருவடி சிந்தனையிலே இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய நண்பர் ஒருவர் நம் வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால், வந்த இடத்திலே நான் இறைவனுடைய திருவடியை தியானம் செய்து கொண்டிருக்கின்றேன், நீங்கள் பிறகு வாருங்கள் என்று அவரை நாம் சொல்லி அனுப்பிவிட்டால் அவர் திரும்ப நம்ம வீட்டுக்கே வரமாட்டார். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வீணை வாசித்தால் வாசிப்பது போல, நாம் இல்லற தர்மத்திலே இருப்பதினாலே அவர்களையும் நாம் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனாலே சுற்றம் நட்பு முதலியவர்கள் வந்தால், அவர்கள் வந்தால் அவர்களை குசலம் விசாரித்து என்ன ஏது என்று அவர்களிடத்திலே பேசி வேண்டியவற்றை பேசி அவருடைய மனத்தை நாம் மகிழச் செய்து அவர்களோடு தேவையானதை பண்புள்ள வார்த்தைகளை நல்லவற்றை பேசி அவர்கள் என்ன காரியமாக வந்தார்களோ அதை பேசி அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்து அனுப்பிவிட்டு மறுபடியும் இவர்கள் இறைவனுடைய திருவடி சிந்தனையை செய்வர்களாக ஆகிவிடுகிறார்கள். அதனாலே நீலையை யாராவது வாசித்தால் வாசிக்கும், வாசிக்காத போது வாசிக்காது. அதை போல யாராவது வழிய வந்து பேசினால் இந்த ஞானிகளும் அவர்களிடத்திலே அன்பாக பண்பாக பேசி அவருடைய குற்றம் குறைகளை அவர்களுக்கு உள்ள செய்தியை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்து அனுப்பி விடுவார்கள். மற்றபடி வாசிக்காத போது வீணை வாசியாமல் இருப்பது போல இந்த ஞானிகளும் மற்ற நேரங்களிலே இறைவனுடைய திருவடியிலே சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதனாலே வீணையை இங்கு உதாரணமாக சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக நாமும் அப்படி இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக வெளி அதாவது ஸ்பேஸ் என்கிற அந்த ஆகாசத்தை உதாரணமாக சொல்கிறார். அதை எதற்காக சொல்கிறார் என்று சொன்னார், வெளி எல்லாவற்றிற்கும் இடம் கொடுத்திருந்தும் அவற்றில் தாக்கத்தில் நிற்பது போல் குடும்பத்திற்கெல்லாம் தான் பிரதானமாயிருந்தும் அவற்றோடும் தாக்கத்தில் இருப்பதினாலே வெளி என்று சொல்கிறார். அதாவது ஸ்பேஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மிகப்பெரிய பிரபஞ்சம் அதாவது இந்த ஆகாசம், இதுல எல்லாவற்றிற்கும் இடம் இருக்கிறது. பலவிதமான அண்டங்கள், கோலங்கள், கோள்கள் எல்லாம் அதிலே இருக்கிறது. ஆனால் எல்லாமே இதற்குள் தான் இருக்கின்றன. ஆனால் இதில் நடக்கக்கூடிய எந்த பாதிப்பும் அந்த வெளிக்கு ஏற்படுவதில்லை. இப்பொழுது ஏதோ ஒரு கோளிலே ஏதோ ஒரு குற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதனாலே ஆகாசத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆகாசம் இருப்பது போல இருக்கும். ஆனால் இந்த உலகங்கள் எல்லாம் இயங்குவதற்கு பிரதானமான பொருள் அந்த ஸ்பேஸ், அந்த வெளிதான். ஆனால் அது எந்த விதமான தாக்கத்தையும் தான் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது. அதை போல இந்த இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஞானிகளும் இவர்தான் இந்த வீட்டுக்கு பிரதானம், இவர்தான் சம்பாதித்து கொடுப்பார், இவர்தான் எல்லாருக்கும் எல்லா உபகாரங்களையும் செய்வார், இவர்தான் பிரதானமாக இருப்பார். ஆனால் எந்த பொருட்களின் மீதும் அங்கு இருக்கக்கூடிய இதன் மீதும் உட்புறத்திலே ஆன்ம அளவிலே அவர் தாக்கத்தில் இருப்பார். ஏன் என்று சொன்னால் எல்லாம் திருவருள் நடக்க நடக்கின்றது என்கின்ற எண்ணத்திலே அந்த இல்லற ஞானி இருப்பதினாலே அவர்கள் எந்த இன்ப துன்பங்களிலேயும் தாக்குதல் இன்றி அவர் அந்த ஆகாசத்தை போல இருக்கிறார். அதனாலே அப்படி நாமும் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக விசிறியை குறிப்பிடுகிறார். விசிறி என்ன செய்கிறது என்று சொன்னால் விசிறி தன்னை எடுத்து விசிறி கொள்வார்க்கு பயன் கொடுப்பதன்றி அவரால் தனக்கு பயன் வேண்டாதிருத்தல் போல். இது ஒரு நல்ல அழகான உதாரணம். விசிறி மட்டையை நமக்கு தெரியும், விசிறி மட்டை என்ன செய்யும், பேசாமல் இருக்கும். அதை யாராவது எடுத்து தான் விசிறி கொண்டால் அது விசிறி கொண்டோம், அந்த விசிறி அந்த விசிறினால் அந்த விசிறியினாலே அந்த விசிறி கொள்பவருக்கு பயன் இருக்கும், மற்ற நேரங்களிலே சும்மா இருக்கும். அப்படி அந்த விசிறியை போல தன்னை பயன்படுத்திக் கொள்வதற்கு இவர் அனுமதிப்பார். இந்த ஞானி தன் இவர் எல்லோருக்கும் உபகாரங்களை செய்வார், இவர் எல்லோருக்கும் வேண்டியவர்களை செய்து கொடுப்பார், பிறருடைய துன்பத்தை போக்குவார். ஆனால் தனக்கு அவராலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்று சொன்னால் தன்னலம் என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள், அவர்களுக்கு சுயநலம் என்பது இல்லை. ஆகலினாலே அவர் என்ன செய்ய மாட்டார் என்று சொன்னால் தனக்கு அவராலே பிரயோஜனம் இல்லை, அவராலே மற்றவருக்கு பிரயோஜனம். விசிறி எப்படி, விசிறியினாலே அந்த விசிறிக்கு பிரயோஜனம் இல்லை, விசிறியை எடுத்து பயன்படுத்துவதற்கு இருக்கிறது. அதை போல இந்த ஞானிகள் அந்த ஞானிகளினாலே பத்திஞ்சி அவர்கள் இருப்பதினாலே அவர்கள் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று எதையும் எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் பரோபகார சிந்தனையினாலே எல்லோருக்கும் வழங்கி அவர்கள் சுகமாக இருப்பதை பார்த்து இவர் சுகமாக இருப்பார். எனவே அதனாலே இங்கே விசிறியை அந்த ஞானிகளுக்கு உதாரணமாக சொல்கிறார். இப்படி நாமும் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக ஆசியர் என்று சொன்னார். ஆசியர் என்று சொன்னால் அந்த காலத்திலே வாழ்த்து கூறுவதற்காகவே இருந்தவர்களை ஆசியர், ஆசி வழங்குவதற்காக இருந்தவர்கள் ஆசியர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், அவருடைய தொழில் என்ன என்று சொன்னால் யார் அவர்களிடத்திலே போனாலும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பாராமல் யார் அவர்களிடத்திலே போய் எனக்கு ஆட்சி கூறுங்கள் என்று சொன்னாலும் அவர்கள் நீங்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று சுகமாக வாழுங்கள் என்று மனமார் அவர்களை வாழ்த்துவார்கள். இவர் நல்லவர் இவரை வாழ்த்த வேண்டும், இவர் கெட்டவர் இவரை வாழ்த்தக்கூடாது என்கின்ற எண்ணம் அவருக்கு இல்லாமல் ஆசிரியர்கள் எல்லோரையும் வாழ்த்துவார்கள். அதை போல இந்த இல்லற தர்மத்திலே இருக்கக்கூடியவர்களும் குற்றமுடையார் குணமுடையாராக யார் வந்தாலும் அவர்களை சமமாக பாவித்து அவர்களுக்கு நன்மொழி கூறுவதனாலே இவர்களை ஆசியர், ஆசியர்களுக்கு உதாரணமாக சொல்கிறார். எனவே இந்த திருவெண்பாவிலே குறிப்பிடக்கூடிய கருத்துக்கள் எல்லாவற்றையும் இந்த உதாரணங்களிலே உள்வைத்து வைத்து வைத்து இங்கே குறிப்பிடுகிறார். இது எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். எனவே ஞானிகள் குடும்பத்திலே இருந்தாலும் அல்லது ஞான நெறியிலே முயற்சியுடையவர்கள் குடும்பத்திலே இருந்தாலும் அவர்கள் அந்த வேதியை போல வெளியிலே வார்த்தை மாத்திரத்திலே எல்லோருக்கும் பற்று காட்டி அகத்திலே பற்றற்று இருப்பார்கள். எப்படி பணம் எல்லோரிடத்திலேயே இருக்குமோ, அது எல்லோராலும் அபிமானிக்கப்படுமோ, அது போல இந்த இளறஞானிகளும் எல்லோராலும் அபிமானிக்கப்படுவார்கள், அப்படி நடந்து கொள்வார்கள். அது போல சூரியனால் எல்லோருக்கும் பயன் ஆனால் மற்றவர்களால் சூரியனுக்கு பயன் இல்லாதது போல இவராலே எல்லோருக்கும் பயன் ஆனால் மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவ கர்மங்கள் இவரை பாதிக்காவது இவர் இருப்பார். அதுபோல வீணையைப் போல யாராவது வந்து பேசினால் அவரிடத்திலே பேசுவார், மற்ற நேரங்களிலே அவர் சும்மா இருந்த இறைவனுடைய திருவடியை சிந்திப்பார். அதுபோல ஸ்ரீ சாகாயத்தைப் போல எல்லாவற்றுக்கும் இவர் பிரதானமாக இருப்பார் ஆனால் எதிலேயும் அவர் காக்கற்று இருப்பார். அதுபோல விசிறி போல பரோபகாரமாக எல்லோருக்கும் பரோபகாரமாக இருப்பார், தனக்கு சுயநலம் இல்லாதனாலே தான் தனக்கு பயன்படாதவராக இருப்பார். ஆசியரை போல எல்லோரையும் சமமாக பாவிப்பார். வள்ளல் பெருமான் கூறக்கூடிய கருத்து இது முக்கியமான, இதைத்தான் சட்டேபலையாவும் குறிப்பிட்டார்கள். வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார்கள், கொத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளராகி உலகியல் நடத்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்று நாம் பார்க்கக்கூடாது, எல்லோரும் ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் உரிமையுளராகி உலகில் நடத்த வேண்டும் என்று இறைவனிடத்திலே வள்ளல் பெருமான் வேண்டுகிறார்கள். எனவே அப்படி ஒன்றாக காண்பதிலே காட்சி என்று பெரியவர்கள் சொல்வது போல எல்லோரையும் சமமாக பாவிக்க வேண்டும், ஆண்மனை ஒருமைப்பாட்டோடு நோக்க வேண்டும். குணங்கள் வேறுபடலாம், மனிதர்களுடைய பேச்சு வேறுபடலாம், அவர்கள் பக்குவத்திலே இருக்கலாம் அபக்குவத்திலே இருக்கலாம், ஆனால் நாம் அதை பார்க்காமல் அவர்கள் ஆன்மாக்கள் அவர்கள் உயிர் பெற வேண்டும் என்று நம்மால் இயன்றதை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். அதனால் வளல் பெருமான் அவர்கள், அதனால்தான் இறைவன் பொதுவாக இருக்கின்றான், கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே. ஏனென்று சொன்னால் இறைவன் பொதுவாக இருக்கிறான், அவர் எல்லோருக்கும் சமமாக இருக்கிறான், அவன் இன்னார் இனியார் என்று பார்ப்பதில்லை. அதனாலதான் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வளமே வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே என்று குறிப்பிட்டு நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுமின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலங்கொடுக்கும் நலமே, எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே என்னரசே என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். எனவே அந்த இறைவனும் பொதுவாக இருக்கிற போது அந்த ஞானத்தை உணர்ந்து கொண்ட நாமும் பொதுவாக இருக்க வேண்டும் என்கின்ற இந்த கருத்துக்களை இங்கு குறிப்பிடுகிறார். எனவே ஆசியரை போல எல்லோரிடத்திலேயும் சமமாக பழகி அவர்களுக்கு நன்மை செய்பவர்களாக இந்த ஞானிகள் இருக்கின்றார்கள். எனவே இப்படி இந்த ஞானிகள் இருக்கின்றார்கள், இந்த ஞானிகள் எப்படி இருக்கிறார்கள், இவர்களை போலத்தான் நாமும் நம்முடைய இல்லறத்திலே நடந்து கொள்ள வேண்டும். பற்றின்றி வெளிமுகத்திலே பற்றுள்ளவர்களாக நம்மை காட்டிக்கொண்டாலும் பற்றின்றி இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் இறைவனுடைய திருவடி சிந்தையினராய் இருக்க வேண்டும். நம்முடைய செல்வங்கள் முதலியவற்றை ஓரளவுக்கு நம்முடைய குடும்பத்தாருக்கு பகிர்ந்தளித்து மீளம் இருப்பவற்றை நாம் பரோபகார சிந்தனை உள்ளவர்களாக இருந்து எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் இப்படி கொடுத்தால், இப்படி இறைவனுடைய திருவடி சிந்தையிலே இருந்தால், ஜீவகாரண்ய செயல்களிலே ஈடுபாடுடையவர்களாக இருந்தால், உள்ளத்திலே பற்றின்றி இருந்தால், தர்போதம் என்று இருந்தால், இறைவனுடைய திருவுள் போதத்தை முன்னெடுத்து நம்முடைய எல்லா காரியங்களையும் நடத்தினால், உலைகொலை தவிர்த்து வாழக்கூடிய நாம் நம்முடைய சுற்றம் மக்கள் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரையும் வெறுக்காமல் அவர்களுக்கும் இந்த நெறியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாணிக்க மணி பிரகாசிப்பது போல பிரகாசித்து மற்றவருடைய உலகில் தாக்கம் நமக்கு இல்லாமல் என்றைக்கும் இறைவனுடைய திருவடி சிந்தனையிலே நாம் இருப்போமானால் நம்முடைய ஞானம் இந்த இல்லறத்திலே பிரகாசிக்கும். அதனுடைய நிறைவாக வள்ளல் பெருமான் குறிப்பிட்டது போல நாம் இல்லற ஞானிகளாகி நமக்கு முத்தியும் சித்தியும் வாய்க்கும். அந்த வள்ளல் பெருமான் குறிப்பிட்ட மரணமிலா பெருவாழ்வை நாமும் பெறலாம். இந்த சீர்காழி கண்ணுடைய வள்ளலா குறிப்பிட்டது போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்பூதியடிகளார் சிறுதொண்ட நாயனார் இயற்பகை நாயனார் இதை போல இன்னும் எத்தனையோ ஞானிகள் இந்த இல்லறத்திலே இருந்து அவர்கள் அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்திருக்கின்றார்கள். எனவே அந்த நிலை நமக்கும் வாய்க்கும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்து, இந்த வள்ளல் பெருமான் அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த கருத்து, இந்த ஒளிவடுக்கத்தில் இருக்கக்கூடிய கருத்து, இந்த மூன்றையும் இப்பொழுது நீங்கள் எண்ணி பார்த்தால் இந்த மூன்றும் ஒரு நேர்கோட்டிலே இருந்து நமக்கு ஒரே செய்தியை உணர்த்தும் என்பதை நாம் தெரிந்து கொண்டு இந்த ஒளிவடுக்க இந்த உரையை நீங்கள் மறுபடியும் மறுமுறையும் திரும்ப திரும்ப படிக்கலாம் அல்லது கேட்கலாம். இது ஒளிவடுக்க உரை கூட என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரை இது ஓரளவுக்கு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக நான் சொல்லுகிறேனே தவிர எனக்கும் அதிலே அனுபவமோ அல்லது முழுமையான அறிவோ இல்லை என்பது உண்மை. இறைவன் திருவருள் நடத்த இதை நான் இதை ஒரு பணியாக ஏற்றுச் செய்கிறேன். உண்மையாக இறைவனுடைய திருவருள் தான் இதை நான் எனக்கு தெளித்துக் கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் அதை தொடர்ந்து கேளுங்கள். அது சில பேருக்கு அதிலே கேட்பதற்கு விருப்பமில்லை என்று வைத்துக் கொண்டாலும் கூட நீங்கள் ஒளியில் ஒடுக்கத்தை வள்ளலார்.org அந்த ஒளியில் ஒடுக்க நூல் முழுக்க இருக்கிறது. அதை வாங்கி அந்த அதை டவுன்லோட் செய்து கொண்டு தினமும் ஒவ்வொரு பாடலாக அதை படித்து அந்த கருத்துக்களை உணருங்கள். அதை நீங்கள் படித்துவிட்டு திருவெல்பாவை நீங்கள் படித்தீர்கள் என்றால் உங்களுக்கு விளங்காத செய்திகள் எல்லாம் அருமையாக விளங்கும். இதை நீங்கள் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்த எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என்னுடைய திருமணத்துக்கு எல்லோரும் நீங்கள் எல்லாரும் வேறு நாட்டிலே இருந்தாலும் கூட நிச்சயமாக எனக்கு தெரியும் உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்த்துக்களும் எனக்கு என்றைக்கும் பிரார்த்தனையும் எனக்கு என்றைக்கும் இருந்தது என்பது எனக்கு தெரியும், என்றைக்கும் இருக்கும். எனவே நாங்கள் வயதிலே சிறியவர்களாக இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் பெரியவர்கள் என்பதனாலே உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு என்றைக்கும் தர வேண்டும். உங்களுடைய வாழ்த்துக்கள் என்றைக்கு எங்களுக்கு என்றைக்கும் இருக்க வேண்டும். இந்த இல்லறத்திலே இருந்து இல்லற ஞானத்திலே இருந்து சித்திமுத்தி இன்பங்களை நாமும் எல்லோரும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளும் திருவுத்திரகாச வள்ளல் பெருமானுடைய குருவர்களும் துணை செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை பணிந்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இதிலே நான் பேசியதிலே ஏதாவது சொல் குற்றமோ பொருட்குற்றமோ இருக்குமாயின் சன்மார்க்க பெருங்குணத்தவர்களாகிய நீங்கள் இதை மன்னிக்கும்படி உங்களுடைய பாதங்களை தொட்டு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே, குணமாய்க்குள்ளல் உனக்கு இயல்பே, சிற்றம்பளவா இடித்திரியேன் செப்பும் முகமன் யாதுள்ளது, செற்றங்கடியேன் சிந்தைதனை தெளிவுக்கு அச்சம் துயர்த்தித்தே, இற்றை போது அருட்சோதி ஈக தருணம் இதுவாமே. நன்றி, வணக்கம்.
நன்றி திரு ஆனந்த பாரதி ஐயா.
நன்றி,
அருமையான ஒரு சொற்பொழிவு. கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்து ரொம்ப மெய் மறந்து கேட்டுட்டு இருந்தோங்கிறத நம்ம அன்பர்கள் எல்லாரும் ஒத்துப்பாங்க. கோபி, நீங்க ஹலோ கோபி இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ கேள்வி பதில்ல நம்ம அன்பர்கள் உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளைமரை மட்டும் வாசிச்சிடும். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆன்ம நேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கைகளை ஒட்டி ஏற்க வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திட வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்களதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமையுள்ளது. எனினும் ஒருவரையொருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி. இப்ப நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். அன்பர்கள் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம ஆனந்த பாரதி ஐயா கிட்ட கேட்கலாம். சரி, இப்போ ஆனந்த பாரதி ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. இப்போ நீங்க சொன்னது வந்து மைய கருத்து, அதாவது எல்லாத்துலயும் மைய கருத்து வந்து இறைவனுடைய திருவடிகளை நினைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை நினைச்சிட்டு இருந்தோம்னா இல்லறத்துல இருக்கிறது இருந்தாலும் இல்லைனாலும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம் இல்லையா? சோ அப்போ அப்படின்னு சொன்னீங்க, அதுதான் நமக்கு மைய கருத்து இன்னைக்கு நீங்க பேசினது இல்லையே. சோ
அது பிளஸ் அதோட வந்து பரோபகாரம் செய்யணும், அதே நேரத்தில் இறைவனுடைய திருவடியை தியானம் செய்யணும். மற்ற இது இல்லாம மற்ற பத்துக்களில் இருந்து நாம் வெளியில வந்து ஓரளவுக்கு, ஏன்னா நமக்கு எல்லாரும் வேணுங்கிறதுனால அவங்கள நம்ம உதாசீனமா அப்படி பேசாம அவர்களுடைய அது ஒரு அன்பா அவரிடத்தை பேசி அவங்களுக்கு வேண்டியதை நம்ம செய்தாலும் கூட அந்த பற்று நமக்கு இல்லாமல் இருக்கணும். இந்த மூணு கருத்து தான் நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டது.
கண்டிப்பா கண்டிப்பா புரியுதுங்க. இப்போ அதுலயும் பாத்தீங்கன்னா இப்போ இல்லறம் அப்படின்னா கூட அந்த ஒரு மனநிலைக்கு நம்ம போயிட்டோம்னாலே அதுவே ஒரு துறவரம் மாதிரிதான் இருக்குது. நீங்க இல்லறத்துல எடுக்கிறோம்னா பேரு, ஆனா வந்து எல்லா பற்றுகளையும் விட்டுட்டு இறைவன் திருவடிகளிலே செலுத்திட்டு பரோபகாரமும் செஞ்சுட்டு வந்தாங்க. பரோபகாரம் செஞ்சுட்டு வந்தாலும் திருவடியிலேயே கவனம் இருக்கும், அதுவே ஒரு துறவு நிலை தானே. அப்ப அது இல்ல நிலைதான், அது இது வந்து இல்லறங்கிறது வந்து நம்ம சட்ட மாதிரி தான், அல்லது இப்ப போட்டுக்க வேஷம் மாதிரி தான் ஆகுது இல்லையா? ஒரு இல்லற வாசிங்கிற ஒரு வேஷம்
இருந்தாலும் கூட இல்லறம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னாக்கா, இல்லறம் அப்படிங்கறதே வந்து இப்ப இல்லறம்ங்கிறதே வந்து பிறருக்கு உபகாரம் செய்வதற்காகத்தான் அந்த இல்லறமே இருக்கு. அதுதான், அதுக்காக தான் நான் இந்த திருக்குறளை உங்களுக்கு இட்டு சொன்னேன். அதாவது மொத்தம் வந்து 6 6 3 3 6 6 5 11 வகையான அன்பர்களுக்கும் நாம உதவி செய்ய வேண்டும், நாம் துணையா இருக்க வேண்டும், நாம உபகாரம் செய்ய வேண்டும், அவங்களையெல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த இல்லறமே வந்திருக்கிறது அப்படின்னு திருக்குறள்ல சொல்றாங்க. அப்ப இல்லறம் என்பது அது மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இப்ப நாம அனுபவிக்கக்கூடிய மனைவியிடத்திலே அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பமும் கூட மக்கள் பேரு என்கின்ற அந்த உயர்ந்த நிலையை கருதிதான் நாம அதை அனுபவி. ஒரு குழந்தை வேணும், அது அற நமக்கு பிறகு இந்த அற தர்ம செயல்களை செய்வதற்கு குழந்தைகள் வேண்டும் என்கின்ற அந்த நல்ல அந்த கருணைக்காக தான் நாம அதிலும் ஈடுபடுகிறோம். எனவே ஞான நிலையிலே இருப்பவர்கள் பொதுவாக நாம இப்ப எல்லாருமே ஞானத்திலே நம்ம விருப்பம் உள்ளவர்களா இருக்கிறோம். அதனால இதை வந்து இது துறவு என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்ப இல்லறம் என்பதே துறவரம் தான். அதாவது இதுல துறவுங்கிறது ஒண்ணு இல்ல. இப்ப ஒரு உதாரணமாக சொல்வார்கள், பெண்கள் பெரிய துறவிகள் என்று சொல்வார்கள். ஏன் என்று சொன்னால், நீங்க உண்மையாகவே பெண்களை போல ஒரு துறவிகள் உண்மையாக எல்லா பெண்களுமே துறவிகள் தான். ஏன்னு சொன்னா, இப்ப நல்லா ஞாபகம் இப்ப ஒரு யோசனை பண்ணி பாருங்க, ஒரு இடத்திலேயே 20 வயது 20 ஆண்டு 25 ஆண்டு காலம் ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்து ஒரு குடும்பத்தோட பிறந்து வளர்ந்துருக்காங்க. அதுக்கு பிறகு திருமணமான உடனே என்ன ஆயிடுதுன்னா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்பா அம்மா அவங்க எல்லா பற்றுக்களையும் என்ன பண்றாங்கன்னாக்கா, அது அப்படியே நீக்கன்னு அவங்களுக்கு வார்த்தை மாத்திரத்துல அவங்க தொடர்ந்து இருந்தாலும் கூட அடுத்ததாக வரக்கூடிய குடும்பத்தை தான் அவங்க குடும்பமா நினைக்கிறாங்க. அது அடுத்தது இங்க வரக்கூடிய சுகதுக்கங்கள் தான் அவங்கள பாதிக்குது. அப்ப பேரை கூட மாத்திக்கிறாங்க. வட இந்தியாவில வந்து திருமணத்துக்கு பிறகு பெண்ணுடைய பேரையே மாத்திடுறாங்க, இனிஷியலா மாத்திடுறாங்க. அப்ப அதுவே ஒரு துறவு நிலைதான். அதாவது இறைவனை அடைவதற்கு மிக முக்கியமானது என்னன்னா, நம்மளை இந்த நமக்கு வந்து பற்று இல்லாமல் இருக்கணும். இந்த பற்று இல்லாமல் இருப்பதுதான் இறைவனை அடைவதற்கு ஒரு முக்கியமான வழி. அது இளத்துல இருந்தாலும் சரி, துறவரத்துல இருந்தாலும் சரி. சார், துறவரத்துல இருக்கிறவங்களும் பற்று இல்லாம இருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. ஜனகர் கதையில பாத்தீங்கன்னா, அந்த இவ்வளவு உணவு வச்சிருக்காங்க, அதனால அந்த துறவிகளுக்கு இது மேல சாப்பாட்டு மேல ஆசை இருந்து அது என்ன பொருள்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப துறவரத்துல இருந்தாலும் அவர்கள் பற்று இல்லாமல் இருக்கணும். இறைவன் மீதே சிந்தனை மற்ற பற்று இன்றி உன் திருவடியே நான் மனம் பாதிக்கிறேன் என்று சொன்னது போல, ஜீவகாருண்யம் உடையவர்களாகி பற்றற்று இருந்து தற்போதம் இல்லாதவர்களாகி இருக்கணும். இப்படி இருந்தாத்தான் அவர்கள் என்ன செய்ய முடியும்னா, இறைவனுடைய திருவடியை அடைய முடியுமே தவிர. இப்ப ஒரு மிகப்பெரிய துறவியா இருக்கிறார், அவருக்கு ஆணவம் இருக்கு, அவர் நல்லா அதாவது நல்ல பல வகையான உணவுகளை சாப்பிடுறார், தர்போதம் எல்லாம் தர்போதத்தோட இருக்கிறாரு, அப்புறம் பற்றுக்கெல்லாம் வச்சிருக்காருன்னா, அதனால அவருக்கு அந்த துறவு நிலையில இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால இப்ப வந்து இவங்க சொல்றது என்னன்னா, இல்லறமும் துறவரமும் அது பிரச்சனை இல்லை, இந்த மனிதர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. அதுக்குதான் பாடல்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, நான் தாய் தடை என்றேன், தாரம் தடை என்றேன் அப்படிங்கிற இதெல்லாம் தடை தடைன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா யானே தடை, என் உலமே தடை என்று அந்த பாடல் முடியும். அது போல இது வந்து ஒவ்வொருத்தவருக்கும் தனிப்பட்ட முறையில அவர்கள் எல்லோரோடு கூடி இருந்தாலும் கூட அவர்கள் பற்றற்று இருக்க வேண்டும். ஆனா இல்லறத்தார்கள் நிச்சயமாக பரோபகாரம் செய்ய வேண்டும். இப்ப துறவிகள் நீங்க பாத்தீங்கன்னா, இந்திய வரலாற்றிலேயே உணவு கொடுத்தது, ஜீவகாரண்யம் பேசினது, ஒரு துறவியா இருந்து மக்களுக்கு சாப்பாடு போட்டது அதிகபட்சமா நீங்க கணக்கெடுத்துடலாம் யாராவது இருந்தாங்கன்னு. அதுல முக்கியமான வள்ளல் பெருமான் இருந்தார்கள், அவர் தான் முதல் நிலையில இருந்தார்கள். மற்றவர்களும் செய்தார்கள் சின்ன சின்ன தர்மங்களை அறங்களை செய்தார்கள். அதே போல இந்த இல்லறம் என்பது பரோபகாரம் செய்வதற்கு ஜீவகாரண்யம் செய்வதற்கு ஒரு முக்கியமான இடம். இந்த ஜீவகாரண்யத்தை நாம செய்தோம் என்று சொன்னால் நமக்கு சித்திமுத்தி இன்பங்கள் தானே தேடி வரும். அதனாலதான் உயிரொடுக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, எல்லா சமயங்களும் போற்றக்கூடிய இல்லற தர்மத்தை ஒருவன் விட்டுவிட்டு துறவரத்திற்கு போனால் அதனால உனக்கு பயன் என்ன, அவன் பிரபரத்துக்கு போனாலும் அவன் தர்போதமற்று இருப்பானால் அவனுக்கு பயன் உண்டு. இல்ல அது மாதிரி அவனுக்கு தர்போதம் இல்லாமல் அவன் தர்போதத்தை நீக்கிக் கொள்ள முடியலன்னா அவனுக்கு பிரபரத்தினாலே பயன் இல்லை. அதே போல இல்லறத்தில் இருப்பவன் தர்போதமற்று இருந்தால் அவனே அந்த ஞானி ஆவான். எனவே இந்த இல்லறத்தில் இருக்கின்ற ஞானிக்கு வெளியிலே இருக்கின்றவர்களை ஒப்பா சொல்ல முடியாது, ஏன்னா இவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். எனவே இது இல்லறம் துறவரம் அப்படிங்கிற எந்த நிலையிலும் பற்றின்றி இருந்து இறைவனுடைய திருவடியை நினைத்து உயிர்களுக்கு உபகாரம் செய்து இருப்பதுதான் இதெல்லாம் முக்கியமானது.
ரெண்டுங்க, இப்போ நீங்க சொன்ன அந்த கருத்துக்களே வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த தற்போதம் இருக்க துறைகளோ இல்ல ஆசை இருக்கிற துறைகளோ விட்டுலாம், ஒரு நல்ல ஒரு துறவி ஒரு ஐடியலான ஒருத்தரையும் ஒரு இல்லறத்துல இருந்து இறைவனை நினைச்சிட்டு இருக்கவரையும் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம பைனலா கம்பேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்துல ரெண்டு பேருக்கும் உள்ள ஒற்றுமைகள்ல ரெண்டு பேரும் இறைவனுடைய திருவடிகளே நினைக்கிறவங்க. ஆனா அதுல ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இல்லறத்துல இருக்கிறவரு பரோபகாரம் பண்றாரு. சோ அதனால இவரு சிறந்தவர் அப்படின்னு சொல்றது கண்டிப்பா ஒத்துக்க முடியுது. இருந்தாலும் அந்த வேறுபாட்டை நான் விளக்கி பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வேறுபாடு அப்படிங்க பாக்கும்போது பரோபகாரம் நீங்க மூணாவது பாயிண்ட் அது வந்து மூணாவது இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அதாவது தன்னுடைய சுற்றத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்சொல்லால பேசி அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு அப்படிங்கிறது, அது வந்து துறவிகளும் அத அந்த வேலையை பண்ணுவாங்க. சோ அப்படி பார்க்க போனோம்னா பரோபகாரம் தான் இவங்க ரெண்டு பேரையும் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணது, இல்லாத ஒரு நிலை கெடுத்து போகுதுன்னு சொல்லலாம் இல்லையா?
ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா. அதாவது வள்ளல் பெருமான் அதனாலதான் வந்து இந்த பரோபகாரம் ஜீவகாரணியத்தை வந்து துறவிகளை, ஏன்னா துறவிகளுக்கு பொருள் வரவு இதெல்லாம் அவங்களுக்கு நிச்சயமா இருக்காது. ஆனா வள்ளல் பெருமான் வந்து நீங்க ஜீவகாரணிய ஒழுக்கத்தை நீங்க அந்த வரிகளை பாத்தீங்கன்னா சமுசாரிகள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அதிகமாவே வந்திருக்கும். அந்த சம்சாரிகளும் சுத்திமுத்தி இன்பத்தை பெறுவார்கள் ஜீவகாரணியத்தினால அப்படின்னு வந்திருக்கு. அதனால இந்த பற்றின்றி இருப்பதும் இந்த பரோபகாரமும் மிக முக்கியமானது. நீங்க நீங்க அந்த டிஃபரன்சியேட் சொன்ன மாதிரி இல்லறத்தார்கள் இந்த 11 வகையான ஆட்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் தர்ம செய்வதற்கு உரியவர்கள், அதனால இவர்களை சிறப்பாக ஞானிகள் சொல்லுகிறார்.
நன்றி, அருமையான கருத்து. நீங்க நீங்க இவ்வளவு நேரம் பேசின ரொம்ப சிறப்பான கருத்துக்கள், ரொம்ப அழகா கோர்வையா ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருந்தீங்க. மிக்க நன்றி பாரதி, ஆனந்த பாரதி ஐயா.
நன்றி. நிச்சயமா நிச்சயமா ஐயா, எனக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே நேரத்துல உங்களுடைய நேரத்தை நான் வந்து கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும். என்ன சொன்னா அந்த அடிப்படை கருத்துக்களை கொஞ்சம்
நிகழ்ச்சியே பொதுவா 2 மணி நேரம் நம்ம ஒதுக்கி இருக்கோம், சுமார் 1.5 மணி நேரம் அன்பர்கள் நம்மளுடைய பேச்சாளர்கள் பேச்சுக்கும், ஒரு 1.5 மணி நேரம் நம்மளுடைய கேள்வி பதில் போன்ற நிகழ்ச்சிகளுக்காக தான் நம்ம வச்சிருக்கிறது. அதனால பரவாயில்லைங்க ஐயா. அன்பர்கள் உங்களுக்கு வேற எதுவும் நம்ம ஆனந்த பாரதி ஐயா கிட்ட கேளுங்க.
ஐயா, நான் ராஜி பேசுறேன். ஐயா, ஆனந்த பாரதி ஐயா, மிக அற்புதமான
கருத்து,
மிக அருமையா இருந்தது. இல்லறத்தில் இருந்து கொண்டே நமக்கு எல்லாம் பரோபகாரம் ஜீவகாரண்யம் இதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறது, இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஞானம் பிரகாசிக்கும் அப்படிங்கிற அற்புதமான கருத்தெல்லாம் சொன்னீங்கய்யா, மிக அற்புதமா இருந்தது. நிறைய மேற்கோள்கள் காட்டி திருக்குறள்ல இருந்து அதெல்லாம் சொல்லி இருந்தீங்க. மாணிக்க மலையை போன்று நாமளும் தன்னலமிட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் மிக அற்புதமான கருத்துக்கள் இல்லையா, நிறைய சொன்னீங்க. எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறது ஒளிவு நொடுக்கத்துல இருந்து நிறைய இதெல்லாம் சொன்னீங்க. நாம எப்படி நடந்து கொள்ளணும் இல்லறத்துல இருக்கிறவங்க அப்படின்னு, வேசி, பணப்பை, சூரியன், அந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் எல்லாம் இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கறத புதுமண தம்பதிகளான நீங்களே சொல்றது எங்களுக்கு மிக அற்புதமான
இருந்தது,
ரொம்ப மகிழ்ச்சியா. ஒரே ஒரு கருத்து வந்து நீங்க சொன்னீங்க, நம்ம வந்து வர்றவங்கிட்ட வந்து நம்ம சொல்லணும், நம்ம எங்க போனாலும் நம்மளுடைய சன்மார்க்கத்தை பத்தி நாம சொல்லாம வேற யார் சொல்லுவா அப்படின்ட்டு. நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்றப்ப அவங்களுக்கு இவங்க வந்தாலே அதை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி.
நிச்சயமா நிச்சயமா அது உண்மைதாங்கம்மா. அதாவது அதாவது நீங்க சொல்றது உண்மைதான். நாம என்னன்னா நமக்கு நம்ம ஒருத்தவர்கிட்ட பழகி பார்க்கும்போது அந்த இடம்பொருள் லெவல் நமக்கு தெரியும். இப்ப நாம அவர்கள் அதை அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு தகுதி உள்ளவர்களா இருந்தா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தனிஞ்சு வருவாங்க. அப்படி வர முடியல அப்படின்னா நாம அதை விட்டுட வேண்டியதான். ஏன்னா நாளைக்கு நமக்கு திருவருள் இடத்துல இருந்து நமக்கு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க சன்மார்க்க தெரிஞ்சீங்களே, நீங்க நீங்க எத்தனை ஆன்மாக்களுக்கு நீங்க உபகாரம் பண்ணிருக்கீங்க, உள்வகை செய்திருக்கீங்கன்னு நம்ம கேட்டா, நம்ம வந்து இப்ப சங்கு இருக்குன்னா சங்கு வந்து ஊதுவது சங்குடைய தொழில். அந்த சங்கினுடைய சத்தத்தை வந்து மத்தவங்க கேக்குறாங்க. சில பேர் சங்கு சத்தத்தை கேட்டு காலையில எழுந்திருப்பாங்க, எழுந்திரிச்சு அவங்கவுங்க வேலைக்கு போவாங்க. சில பேர் தூங்கிடுவாங்க, அப்ப தூங்கிட்டாங்கன்னா அவங்க வேலை கெட்டு போவோம். அது மாதிரி நம்ம சொல்ல வேண்டியத நாம வந்து நமக்கு நம்ம ஒரு அதுக்கும் ஒரு இடம் பொருள் ஏவல் இருக்கு, அதை பொறுத்து நம்ம சொல்லலாம். இப்ப சில பேர் அதுல இன்ட்ரெஸ்ட் காமிக்காம இருந்தாங்கன்னா நம்ம உடனே சொல்லிட்டு விட்டுறலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் இறைவனிடத்துல அவங்களுக்காக நாம வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளணும். இந்த ஆன்மாக்கள் இவ்வளவு கடின மனம் உள்ளவங்களா இருக்காங்க, இவங்க எல்லாம் நல்ல முறையில உயிரடைய வேண்டும் என்றும் நாம இறைவனை வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளணும். அது மாதிரி வேண்டியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அதை ஒத்துக்கிறவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேல நூல்கள் அப்புறம் படக்காட்சிகள் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஞானத்தை நாம அவங்க ஞானத்தை அடைவதற்கு நாமளும் முயற்சி செய்யணும். இது வந்து அவங்களுடைய வினையையும் பொறுத்து இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வினை ரொம்ப கடுமையா இருந்தா அவங்க நிச்சயமா இந்த ஞான நெருக்கி வர்றதுக்கு அது விடாது. இருந்தாலும் நாம என்னது இந்த ஊதுற சங்கை ஊதுவோம் விடியறப்ப விடியட்டோம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம நம்முடைய கருத்துக்களை நாம இயல்பாக ஒரு நல்ல முறையில ரெக்வஸ்டான முறையில பணிவான முறையில நாம சொல்லுவோம், வேண்டியவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும். இல்ல அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நாம உடவைக்கு மேல நாம சொல்லாம நாம நிறுத்திக்கலாம்.
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அற்புதமான கருத்துக்கள்யா. நாங்க ஒளிவில் ஒடுக்கோம் அப்படின்னாலே ஒரு கடினமான புரிய முடியாத ஒரு இதா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டுதான் இருந்தோம்யா. அதுல இருந்து இவ்வளவு அற்புதமான கருத்துக்கள் இல்லறத்துக்கு இருக்குது அப்படிங்கறதே இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கோயா. வாட்ஸ்அப்லயும் பாத்திருக்கோம் இன்னைக்கு மிக விளக்கமான முறையில நிறைய கதைகள் சொல்லி ஜனகராஜோட அந்த கதையெல்லாம் மிக அற்புதமா இருந்ததுயா. அற்புதமான விளக்கம், மிக்க நன்றி.
கோபி பேசுறேன், எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க. இதுல வந்து நீங்க 63 நாயன்மார்களுக்கும் அவங்களும் இல்லறத்துலதான் இருந்தாங்கன்ற மாதிரி நீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருந்தீங்க. இதுல ஓரளவுக்கு
பெரும்பான்மையானவர்கள் இருந்திருக்காங்க. ஆமா,
பெரும்பான்மையானவர் சொன்னீங்க. இப்ப வள்ளலார் வந்து உரைநடை பகுதியில வந்து பார்த்தோம்னா 63 நாயன்மார்களும் மற்ற நாயன்மார்களும் தத்துவங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அத பத்தி உங்க கருத்து என்ன?
அது அதாவது அதாவது தத்துவம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு, தத்துவம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு இது இல்லைங்கய்யா, தத்து அப்படின்னா உள்ளதுன்னு அர்த்தம்யா. தத் அப்படின்னா அந்த தத்துவம் அப்படிங்கறத பிரிச்சா தத் அப்படின்னா உள்ளது, துவம்னா அதனுடைய தன்மை, உள்ளதன் தன்மை அப்படின்னு பேரு. இன்னொன்னு அந்த கடவுளினிடையே அடைந்து அம்மயமானவர்களையும் தத்துவம்னு சொல்லுவாங்க. அப்ப தத்துவம் என்னன்னா உள்ளதன் தன்மை அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு தத்துவம் அப்படின்னா இதுக்கு பல பொருள் இருக்குங்க. அதாவது தத்துவம் அப்படின்னா நாம நினைக்கிறது வெளிப்படையா, அதாவது கொஞ்சம் சாத்திரங்களை நாம நமக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லாதனால தத்துவம்னா நம்ம என்னன்னா அது ஏதோ ஒரு கதை. நம்ம எடுத்த உடனே டக்குன்னு நினைக்கிறது, பொதுவாக ஆள்கள் நினைக்கிறது எப்படின்னா அது ஒரு கதை, அது வந்து தத்துவம்னா அது ஒரு கதை. அப்படி இல்லை, தத்துவம் அப்படிங்கிறது தத்துனா உள்ளது, துவம்னா தன்மை, உள்ளதன் தன்மை. இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்களையும் இப்ப தத்துவராயர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். அவர் தத்துவராயர்னா என்னன்னா 36 தத்துவங்களையும் கடந்து அதற்கு அதீதப்பட்டு இருக்கின்றவர் தத்துவராயர். அந்த மாதிரி இந்த 63 நாயன்மார்களும் அந்த சில தத்துவமாகி ஒவ்வொரு தத்துவங்களிலே கடந்தவர்கள். இப்ப அருள் இருக்குது, சிவம் இருக்குது, பறை இருக்குது, சக்தி இருக்குது. இந்த மாதிரி இந்த சிவ தத்துவங்களிலே அவர்கள் அவருடைய தன்மை கேட்டது போல அவர்கள் ஒன்றி போனார்கள். அதனால அவர்களை தத்துவம் என்று வள்ளல்பெருமான் குறிப்பிட்டதாக தான் நாங்க கருதுகிறோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கதைகள், 63 நாயன்மாருடைய கதைகள் எல்லாம் இது இதனுடைய சரித்திர ஆராய்ச்சி இது நடந்தது இல்லை அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த கருத்துக்களை அதனுடைய உச்சரிவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்துங்கய்யா.
நன்றிங்கய்யா, நல்ல விளக்கம், நன்றி
நன்றி நன்றி.
ஆனந்த பாரதி ஐயா, நான் ஏராஜ்
பேசுறேன்.
ஒளிவில் ஒடுக்கத்தில் இந்த இயல்லற வாழ்க்கையுடைய விளக்கத்தை நல்லா சொன்னீங்க ஐயா, ரொம்ப நல்ல அருமையான விளக்கம். நன்றி ஐயா, நன்றி. மறுபடியும் நிறைய படிக்கிறோம் ஐயா, ரொம்ப பல முறை நாங்க படிக்கணும்.
பெருமான சிறுவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் துணை செய்யட்டும் ஐயா. அதாவது நீங்க செய்த ஒரு மிகப்பெரிய பணியே வந்து ஒரு நல்ல ஒரு ஞான விளக்கத்தை உண்டு பண்ற ஒரு பணி. ஏன்னா வந்து குறிப்பிட்ட, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க தேர்வு செய்து அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அவங்கள பேச வச்சு, இதுவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஞான விளக்கத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதனால உங்களுடைய இந்த பணியை நீங்க எல்லாருமே செய்து வரீங்க. உங்க எல்லாருக்குமே பெருமானுடைய திருவருள் நிச்சயமா இருக்கு. என்ன சொல்ல போனா பெருமானே உங்களோடு இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாகத்தான் நாங்க கருதுறோம். அதனால இந்த நிகழ்ச்சியில அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். பல காரணங்களினால சில காரணம் சில நாட்கள்ல நாங்க இதுல இணைந்து நாங்க இந்த சொற்பொழிவுகளை கேட்போம். சில காரணங்கள்ல பணி நிமித்தமா கேட்க முடியாத போது நாங்க வளரார் ஸ்பேஸ்ல நீங்க இன்க்ளூட் பண்றீங்க, அங்கிருந்து நாங்க பிளே பண்ணியும் இதை கேட்டுக்கிறோம். அதனால இது ரொம்ப எனக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்குமே இது ரொம்ப உபயோகரமா இருக்கு. அதுக்காக உங்களுடைய எல்லா குழுவினர் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுபோல என்னையும் வந்து நீங்க ஒரு பொருட்டா எடுத்து இந்த நிகழ்ச்சியில பேசுவதற்கு, இது நான் வந்து இரண்டாவது முறைன்னு நினைக்கிறேன், இரண்டாவது மூணாவது முறையா பேசுறேன், மூணாவது முறை பேசுறேன். அதுவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்திருக்கு. என்னால என்ற வரை உங்களுக்கு நான் எனக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு எப்பயுமே இது வந்து ஒரு கருத்து பகிர்வாக நான் கொடுத்ததற்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டுள்ளதா இருக்கின்றேன். இப்ப இந்த அழைப்புக்கு எனக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உயிரிழக்கம் இன்னும் ஒரு 20 நாள்ல நிறைவேற போகின்றது. கிட்டத்தட்ட 9வது அதிகாரம் வாதனை மாண்டா தன்மை என்கின்ற இந்த 9வது அதிகாரம் தான் இப்ப இதுதான் இல்லற ஞானிகளை பற்றி 9 பாடல்கள் சொல்லுகிறது. மொத்தம் இன்னும் 2-3 பாடல்கள் சேர்த்து 12-13 பாடல்கள்ல இந்த இல்லறஞானிகளுடைய பெருமையை சொல்றாங்க. இதுக்கு பிறகு 10வது ஒரு அதிகாரம் இருக்கிறது. அது இன்னும் ஒரு 15-20 நாள் ஒரு மாதத்துல அந்த உயிரிழக்கம் முழுவதும் நிறைவு பெறும். அதனால நீங்க அத வாய்ப்பு இருக்கின்றவருக்கு அதை கேட்கலாம். இந்த ஆடியோ கேட்கலனாலும் பரவாயில்ல, இது அந்த உயிரிழக்கத்துக்கு சிதம்பர சுவாமிகளுடைய உரையை பின்பற்றிதான் நாம கருத்து சொல்றோம். இந்த நம்முடைய சொந்த கருத்துக்களை நாம எப்பொழுதுமே எந்த ஒரு பாடல்களையும் நாம பதிவு பண்ணதில்லை. நீங்க அதனால அந்த சிதம்பர சுவாமியுடைய உரை உங்களுக்கு துரியக்குரியதா இருந்தா அதை நீங்க படித்து அதையும் நீங்க தெரிந்து கொண்டா சன்மார்க்க விளக்கங்களை நாம் பெறுவதற்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி ஐயா. நாங்க ஏதாவது உங்களுடைய சொற்பொழிவை கேட்கறதுக்கு நாங்களும் இந்த நேரலை நிகழ்வுல நிறைய பேர் கலந்து கொள்வங்களுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சவங்க. இந்த மாதிரி இந்த வேலைகள்
பண்றது
இதுக்கு வந்து கோபி ஐயாவும் பிரசன்னா ஐயா மூல காரணம் ஐயா. நிறைய அவங்களுடைய நேரத்தை செலவழித்து அவங்களுடைய ஹெல்ப்பை மறக்கவே முடியாது ஐயா. நன்றி ஐயா, நன்றி.
நன்றி
ஐயா. அம்மா, நீங்க வேற யாருக்கும் எந்த கேள்விகளும் இருக்கா, இல்ல நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வரலாமா?
இன்னும் ஒரே ஒரு கேள்வி.
சரிங்க,
இந்த ஒளிவில் ஒடுக்கம் அப்படிங்கறது வந்து பதிப்பிச்ச நூல்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து வள்ளல் பெருமான் வந்து முந்தைய காலகட்டத்துல பதிப்பிச்சிருக்காரு. அப்ப அவர் எழுதுன நூல் இல்லையா இது? வள்ளல் பெருமான் எழுதுன நூல் இல்ல?
இல்ல இல்ல, அதாவது இந்த நூல் வந்துங்கம்மா, இது வந்து சீர்காழி கண்ணுடைய வள்ளலார் அப்படிங்கிற ஒரு ஞானி, அவரு தான் இந்த நூலை எழுதினாரு. அதுக்கப்புறம் இதுக்கு உரை செய்தவர் வந்து சிதம்பர சுவாமிகள் அப்படிங்கிற ஒரு மகான், அவரு தான் இதுக்கு உரை எழுதினாரு. இத வள்ளல் பெருமான் இது சன்மார்க்கத்துக்கு கொஞ்சம் தொடர்புடைய நூல் அப்படிங்கிறதுனால வள்ளல் பெருமானே படிச்சுட்டு அந்த உரையோட அந்த பாடலுக்கும் அந்த சிதம்பர சுவாமிகள் எழுதின அந்த உரையோட சேர்த்து வள்ளல் பெருமான் இதுக்கு முதல் பாடலுக்கு உரை எழுதியிருக்காங்க. இதுக்கு வள்ளல் குருராயன் வாதுவென்ற சம்பந்தன் ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடலுக்கு முழுவதும் உரை எழுதி அந்த உரையோட சேர்த்து இந்த சிதம்பர சுவாமியுடைய உரையோட சேர்த்து முதல் முதல்ல வள்ளல் பெருமான் பதிப்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மறைமுகமா சீடர்களுக்கு மட்டும் கொடுக்கறது. அதாவது இப்ப தீட்சை வாங்கினா அந்த தீட்சை வாங்கினவங்களுக்கு மறைமுகமா குறிச்சு இதை நீங்க படிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இதை எல்லா மக்களும் உணர்ந்து பயன்பெற வேண்டும் என்று முதல் முதல்ல வெளிப்படையாக எல்லா மக்களுக்கும் இதை வெளிப்படுத்தினது வள்ளல் பெருமான் தான்.
சரியா, இந்த கேள்வி இருந்தது. மிக்க நன்றி ஐயா, விளக்கம் கொடுத்து.
நன்றி நன்றி நன்றிங்க.
சரி, அப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு செல்லலாம். கோபி ஐயா,
நிச்சயமா
சொல்லுங்க.
இல்ல, இந்த நிகழ்ச்சியில அந்த நிறைவு பாடல் வந்து எங்களுடைய மனைவியாரும் கூட இருக்காங்க பக்கத்துல, அதனால நீங்க அந்த பாடல எப்ப பாடலுங்க நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அந்த ஜோதி பாடலும் ஒரு திருவிழாவும் அவங்க பாடுவாங்க.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தனலட்சுமி அம்மா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றின்னு
சொல்லிருக்கோம். ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறது எங்களுக்கு நாங்க
கொடுத்துருக்கோம். இங்க பக்கத்துலதான் இருக்காங்க, நான் அவங்க கிட்ட குடுக்கறேன், போன் கொடுக்கறேன், பக்கத்துல கேட்டு இருக்காங்க.
வணக்கம் தனலட்சுமி
அம்மா. வணக்கம், சொல்லுங்க.
நீங்க திருவருட் பாடுறீங்களா இப்போ?
பாடுறேங்க ஐயா.
பாடுங்கம்மா. வணக்கம்.
சரி.
ஐயா, இப்ப ஏதாவது ஒரு பாடலும் அப்புறம் ஒரு ஜோதி பாடலும் பாடினா போதுங்களா?
ஆமா, நம்ம இப்போ பாடல் அருட்பா பாடிட்டோம், நம்ம ஜோதி பாடல
பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனித்தரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வாழ்க. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆயுயிர்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆயுயிர்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும். எப்பாரும் எப்பனமும் எங்களும் நான் சென்றேன், என்னை புகழையம்பிடல் வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் உரிதல் வேண்டும், ஆருயிரெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் உரிதல் வேண்டும். செப்பாதமேனிலை மேல் சுத்த சிவமாயம், திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திட வேண்டும். செப்பாதமேனிலை மேல் சுத்த சிவமாயம், திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திட வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும், தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனே பெரியாழ்ந்த நிலமையும் வேண்டுவனே, தலைவனே பெரியாழ்ந்த நிலமையும் வேண்டுவனே. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் உரிதல் வேண்டும், ஆருயிரெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் உரிதல் வேண்டும் வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, கனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
அருமை அருமை, அற்புதமான குரல், ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. தனலட்சுமி, ரொம்ப நன்றி.
நன்றி நன்றி.
ஆனந்த பாரதி ஐயா, ரொம்ப அருமையா இருந்தது நீ ஸ்பீச். தனலட்சுமி அம்மா பாட்டும் ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி இது மூணாவது ஸ்பீச்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வள்ளல் பெருமான் வருவிக்கிற தினம் போன வருஷம் பேசியிருக்கீங்க. அப்புறமேட்டு ஜான்வரியில வந்து ஒளிவில் எடுக்க பாராயணம், அது அதை பத்தி பேசியிருக்கீங்க. சோ இன்னைக்கு வந்து திருக்குறள், திருவருட்பா, ஒளிவில் ஒடுக்கம் போன்ற முக்கிய புத்தகங்கள் இருந்து பல குறிப்புகளையும் காட்டி பல உதாரணங்களை சொல்லி இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு மிக முக்கிய கடமைகள் இருக்கிறது என்று உணர வைத்திருக்கிறார், தெல்ல தெளிவாக உணர வைத்திருக்கிறார் திரு ஆனந்த பாரதி ஐயா. அவர்களுக்கும் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் இந்த சங்கத்தில் பங்கேற்ற அனைவரின் சார்பாகவும் உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனந்த் பாரதி ஐயா, தங்களும் தனலட்சுமி அம்மாவும் தங்கள் குடும்பத்தினரும் உறவுகளும் சுற்றமும் நட்பும் மற்றும் அனைவரும் உண்மை இன்பத்தை பெற்று சமரச சுத்த சன்மார்க்க நிலையில் இருந்து சத்திய வாழ்வை அடைந்து நித்திராகி வாழ குருவர்களையும் திருவர்களையும் வேண்டி விண்ணப்பிக்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
ராஜியம்மா, விண்ணப்பம் ஆசிரியங்களா? நன்றி கோபி ஐயா.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி, சத்திய சிறு விண்ணப்பம், எல்லாமுடைய அருப்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய புலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வி தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருப்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவருள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி, திருவருட் பிரகாச திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சர்க்குருநாத சுவாமிகள் திருவடிகளை சரணம் சரணம் சரணம். அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றி ராஜா. தனலட்சுமி அம்மா, இப்போ நீங்க வந்து ஜோதி பாடல பாடலாம்.
அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தன்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி. ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏறு ஜோதி வீறு ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீத பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே. அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருப்பெருஞ்சோதி, பிரகாச வள்ளலாதி திருவடிகளே சரணம் சரணம். உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.
நன்றி ஆனந்த பாரதி ஐயா, நன்றி தனலட்சுமி அம்மா, அற்புதம். இத்தோட நம்மளுடைய நிறைவு பகுதிக்கு வரும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து ஆன்மனேய உறவுகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வாளி என தூக்கி வைத்த கரதலங்கள், வாளி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாளி நடம் வாளி அருட்ஜோதி, வாளி நடராயன் வாளி சிவஞான வழி, வாழி என் ஆண்டவன் வாழி எங்கோனருள் வாய்மை என்றும் வாழி, எம்மான் புகழ் வாழி என் ஆதன் மலர்பதங்கள் வாழி, மெய் சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி, இவ்வையமும் வானமும் மற்றவும் வாழியவே. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் ஓங்குக, வள்ளல் மலரின் சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மீண்டும் அடுத்த வாரம்
நன்றி ஐயா.
நன்றி ஐயா. நன்றி ஐயா.
மிக்க நன்றி ஐயா.
வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். நன்றி. நன்றி ஐயா.